அவருடைய நாமத்தை துதித்து பாடுவது, தெய்வீக வார்த்தைகளை நம்ம கேட்பது, அது ஒரு மிகுந்த சிலாக்கியமாக இருக்குது. சோ இந்த சிலாக்கியம் தொடர்ந்து நாம் பெற்றுக்கொள்ள தேவன் நாம் யாவருக்கும் கிருபை செய்வார். அன்பு சகோதர சகோதரர்களே, நேற்றைய தினத்துல பெங்களூர் பகுதியில் இருக்கிற சகோதரர்களை சந்திக்க தேவன் வாய்ப்பு தந்தார். அங்கே இருக்கிற சகோதர சகோதரிகள், விசேஷமாக ஆபேல் சகோதர் பீட்டர் மற்றும் அவருடைய முழு குடும்பத்தாருடைய அன்பு வாழ்த்துக்கள் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படி அவர்கள் தெரிவித்தார்கள். அதை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்கிறேன். சோ இன்றைக்கு சகோதர சகோதரிகளை நம்ம கர்த்தருடைய அந்த நினைவு நாள் குறித்ததான தியானத்திற்குள்ளாக நம்ம கடந்து செல்லலாம். சோ இந்த ஒரு நினைவு கூறுதல் நாள் குறித்ததான இந்த ஒரு வாய்ப்பு, விசேஷமா சொல்லணும்னா நம்ம கர்த்தருடைய அந்த ஒரு பாத்திரத்துல பங்கெடுக்கிற அந்த ஒரு வாய்ப்பு, இன்னும் எவ்வளவு காலத்திற்கு தேவன் நமக்கு நீட்டித்து தருவார் என்று நமக்கு தெரியாது. ஆனால் கிடைத்திருக்கிற இந்த ஒரு காலப்பகுதியை நம்ம மிகுந்த ஜாக்கிரதையோடு கூட சிந்தித்து அதுல நம்முடைய பங்கு நம்ம செய்வதற்கு எப்பொழுதும் கவனமுள்ளவர்களாக நம்ம இருக்கணும். ஏன்னா நம்ம அப்படிப்பட்ட காலப்பகுதிகளை தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சோ அப்படிப்பட்ட சிந்தைகளோடு இருப்பது நமக்கு மிகுந்த பிரயோஜனமாய் இருக்கும் சகோதர சகோதரிகளே. சோ அப்ப கர்த்தருடைய இந்த நினைவு நாள் குறித்ததான இந்த ஒரு பாடங்கள் ஒவ்வொருவரும் அவங்கவுங்களுடைய அனுபவத்திற்கு தகுந்தாறு போல நம்ம பெற்றுக்கொண்டு இருந்திருப்போம். அடிப்படையில பார்க்கும்போது கர்த்தருடைய நினைவு கூறுதலின் நாள் சொன்னோம், அந்த ஒரு அடிப்படை அதாவது நிழலான காரியங்கள் இருந்து நம்ம அநேக காரியங்கள் தெரிந்திருப்போம். நிழல் பொருள் வகையில் கர்த்தருடைய நினைவு கூறுதலினால் வருடத்திற்கு ஒரு முறை, அது நீசான் மாதம் 14ஆம் தேதி அடிக்கப்படுகிற அந்த ஆடு, அடிக்கப்பட்ட ஆடு, சோ அது கர்த்தர் இயேசு. சோ இதெல்லாம் நம்ம அடிப்படையா தெரிஞ்சிருப்போம். அடுத்து நம்ம கொஞ்சம் காலப்பகுதிகள் கடந்து போகும்போது இதே சத்தியங்கள் இன்னும் கொஞ்சம் தேவன் ஆழமா நமக்கு தருகிறார். அப்ப இந்த ஒரு பஸ்காவில் புது சிருஷ்டிகளாகிய நமக்கு இருக்கிற அந்த ஒரு மேலான பங்கு, கர்த்தருடைய பாடுகடையில நமக்கு இருக்கிற அந்த மேலான பங்கு, அது குறித்ததான ஒரு அடிப்படையில் இருக்கிற சத்தியங்கள் நம்ம கேட்டிருப்போம். நம்மளும் அந்த பங்கு செய்யணும் அந்த லெவல்ல கேட்டிருப்போம். அடுத்தது நம்ம பார்க்கும்போது இந்த ஒரு பஸ்காவின் நாளில புது சிருஷ்டிகள் அதாவது அவருடைய சரீர அங்கங்களுக்கு இருக்கிற வினோதமான அல்லது விசேஷமான சோதனை பற்றி நம்ம அறிந்திருப்போம். ஏன்னா இந்த காலப்பகுதியே அப்படிப்பட்ட காலப்பகுதி, இது ஒரு சோதனை மிகுந்த ஒரு காலப்பகுதி. அப்ப இந்த நாட்களில் எப்போதும் போது இல்லாமல் சோதனைகள், பாடுகள், உபத்திரவங்கள் இன்னும் கொஞ்சம் கூட இருக்கிறது நம்ம கவனிக்க முடியும். ஒருவேளை நம்ம கர்த்தருடைய சரீர அங்கங்களாக இருந்தோம்னா நிச்சயமா இந்த அனுபவங்களுக்குள்ளதான் நம்ம கடந்து போய் தீரணும். ஒருவேளை இப்போ இல்லைனாலும் கடந்த இன்னும் போக வரப்போகிற காலப்பகுதிகளில் நிச்சயமா நம்ம அவருடைய சரீர அங்கங்கள்னு சொன்னா அந்த அனுபவம் வாங்கியே தீரணும். சோ ஏன் அப்படின்னு பார்க்கும்போது சோ அதுக்கு நிழல நம்ம போய் பார்க்கறோம். கர்த்தருடைய அந்த முதலாம் வருகையில அவர் மற்றும் அவர் கூட இருந்த சீஷர்கள் அந்த அனுபவத்துக்குள்ள அனுமதிக்கப்பட்டாங்க. சோ அது ஒரு விசேஷமான ஒரு சோதனை. அது ஏன் தேவன் அனுமதிக்கிறார் சொல்லும் போது அங்க நிழல நம்ம போய் பார்த்தோம்னா முதலாம் வருகையில சோ அதனுடைய நோக்கம் கர்த்தருடையவர்களை கர்த்தரிடத்திலிருந்து பிரிக்கிற ஒரு வேலை. சோ அதுதான் ரொம்ப முக்கியம். சாத்தானுடைய மிக முக்கியமான குறிக்கோள் அதுதான், கர்த்தருடனான அந்த உறவை அவருடைய ஜனங்கள் அவரிடத்திலிருந்து எப்படியாவது அவங்க விட்டுறணும் அல்லது அவங்க அவரிடத்திலிருந்து அவர்களை பிரிக்கணும். சோ இதுதான் அந்த சோதனையினுடைய மிக முக்கியமான நோக்கம். அவருடைய அன்பில் இருந்து நம்மை பிரித்து எடுத்துடணும், அப்படியே கொண்டு போயிடணும். சோ அதுதான் அந்த சோதனையினுடைய முக்கியமான நோக்கமா இருக்குது, சாத்தான் கொண்டு வரக்கூடிய அந்த சோதனை. அதனாலதான் இந்த ஒரு விசேஷமான காலப்பகுதிகளில் நம்ம எப்போதும் விழித்திருந்து ஜபம் செய்கிறவர்களாக இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஆண்டவருடைய அந்த எச்சரிப்பான வார்த்தைகளை நம்ம ரொம்ப தியானிக்க வேண்டியவங்களாக இருக்கிறோம். அப்போ நம்ம அந்த ஒரு விசேஷமான காலப்பகுதிகளில் அந்த சிந்தையோட இருந்தோம்னா ஓரளவுக்கு நம்ம அந்த சோதனையின் மத்தியில் விழுந்து விடாமல் நம்மை பாதுகாத்துக் கொள்ள முடியும். அதனாலதான் கர்த்தர் இயேசு அந்த ஒரு எச்சரிப்பு நமக்கு அங்க தந்திருக்கிறார். சோ இதெல்லாம் அடுத்தது படிப்படியா அந்த ஒரு வாய்ப்பை நமக்கு தேவன் தருகிறார். ஒருவேளை இந்த காரியங்கள் நம்ம ஆரம்பத்திலே பெற்றுக்கொண்டிருந்தோம்னா தெரியாது என்ன ஆயிடுக்கும்னு சொல்லிட்டு ரொம்ப நம்ம வினோதமா பார்த்திருப்போம், பயந்திருப்போம். சோ அதுக்கடுத்து பார்க்கும்போது இன்னும் அந்த பாடுகள்ல இருக்கிற பங்குல ரொம்ப ஆழமான விஷயங்கள் நம்ம பார்க்கிறோம். அந்த அப்பம் மற்றும் திராட்சரசம் அதனுடைய ஆழமான அர்த்தங்கள் என்ன குறிக்குது, சோ அதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். சோ இப்படி படிப்படியா தேவன் ஒரு ஒரு வருடத்தினுடைய அந்த ஒரு காலப்பகுதிகளில் இந்த பஸ்காவின் நாளில் ஒரு குழந்தைக்கு எப்படி அந்த உணவு வகைகளை கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா ஒரு பால் ஆகாரத்திலிருந்து அப்படியே ஒரு தாய் கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்றாங்களோ அது போல தேவன் நம்மை அந்த மாதிரி ரொம்ப அக்கறையோடு கூட இந்த சத்தியத்தை நமக்கு தந்து நம்மை வழிநடத்தி வருகிறத நம்ம பார்க்க முடியுது. சோ இதெல்லாம் ஏன் தேவன் செய்யணும், நமக்கு என்ன காரணம், இதுல அப்படி என்ன விசேஷம் இருக்கு இந்த ஒரு நாளில்? சோ ஏன்னா இந்த ஒரு நாள் குறித்து நம்ம பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே, நிழல்ல போய் பார்த்துட்டோம்னா இஸ்ரேல் சனங்கள் எகிப்துல அடிமைகளாக இருந்த காலத்துல மோசேயின் மூலமாக அவர்கள் விடுதலை ஆக்கப்பட்ட நாள் அல்லது அவங்களுக்கு விடுதலை அறிவிக்கப்பட்ட நாள். சோ அது எந்த நாள்? சரி, இந்த பாஸ்ஓவர் இல்லைங்களா, பஸ்காவின் நாள்ல தான் அந்த விடுதலை அவங்களுக்கு அறிவிக்கப்பட்டுச்சு. விடுதலை சொல்லும் போது எகிப்திலிருந்து அந்த எகிப்தினுடைய அடிமைத்தனத்திலிருந்தான ஒரு விடுதலை அறிவிக்கப்பட்டுச்சு. அது முழு இஸ்ரேலர்களுக்கு இருந்தாலும் அது விசேஷமா யாருக்காகவே அறிவிக்கப்பட்டது, தலைச்சன் பிள்ளைகளுக்காகவே அது அறிவிக்கப்பட்டுச்சு. ஏன் பார்க்கும்போது அந்த ஆடு அடிக்கப்பட்டதனுடைய நோக்கமே யாருக்காக தான், தலைச்சன் பிள்ளைக்காகத்தான். ஒருவேளை அந்த ஆடு அடிக்கப்படாம ஒரு வீட்டுல தலைச்சன் பிள்ளைங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அங்க மரணமே சம்பவிக்கும், அந்த எகிப்திலிருந்து அவங்க விடுதலை ஆக முடியாது, அவங்க ஜீவனையும் அவங்க காப்பாற்றிக் கொள்ள முடியாது. அப்ப இது ஒரு அருமையான நிழல் நமக்கு. சோ என்ன இதுல நம்ம பாக்குறோம்னா, நம்ம கூட இன்னைக்கு தலைச்சின் பிள்ளைகளாக அழைக்கப்பட்டிருக்கிறோம் இல்லைங்களா? எபிரேயர் 12:23 படிக்கலாம்.
பரலோகத்தில் பேர் எழுதி இருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபையின் இடத்திற்கும் யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும் பூர்ணர் ஆக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகளிடத்திற்கும்.
யாக்கோப்பு 1:18
அவர் சித்தம் கொண்ட தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதற் பலன்கள் ஆவதற்கு.
பாருங்க, முதற் பலன்கள் ஆகுவதற்கு நம்மை தேவன் அவருடைய சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பித்திருக்கிறார். இந்த உலகத்தினுடைய அடிமைத்தனத்திலிருந்து, இந்த உலகத்தினுடைய மற்ற கரைகளிலிருந்து, அந்த உலகத்தினுடைய ஆவியிலிருந்து நம்மை முற்றும் அவருடைய நேசகுமாரன் மூலம் நம்மை பிரித்து எடுத்திருக்கிறார். சோ பாருங்க, இது அருமையா நிழல்ல அங்க காட்டப்பட்டிருக்குது. அப்ப ஒருவேளை இப்படி இந்த உலகத்தினுடைய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டவர்கள் இவங்க தொடர்ந்து முன்னேறிக்கொண்டே போகணும். சோ அது ரொம்ப முக்கியம். ஒருவேளை அது செய்யலன்னா மீண்டும் இந்த உலகத்தோடயே நம்ம மாட்டிடுவோம். சோ அது ரொம்ப முக்கியம். பாருங்க, அப்ப அந்த நிழல நம்ம பார்க்கும்போது அந்த தலைச்சின் பிள்ளைகள் அங்க காக்கப்பட்டாங்க. அந்த ஆடு பலியிடப்பட்டு அதனுடைய ரத்தம் நிலைக்கால்கள் மேற்சட்டத்துல தேய்க்கும் போது பார்த்துட்டு அந்த சங்கார தூதன் கடந்து போயிடுவார். அப்போ இவங்களுடைய முதல் தலைச்சன் பிள்ளைகளுடைய கடந்து போகுதலும் அதுக்கு பிற்பாடாக எகிப்தை விட்டு அங்க நடக்க ஆரம்பிச்சு. சோ இதெல்லாம் நமக்கு அருமையான நிழல் இருக்கு. அப்ப நம்ம இன்னைக்கு தலைச்சன் பிள்ளைகளாக இருக்கிறதுனால நம்ம கூட இந்த நியமனத்தை எந்த அளவுக்கு கவனத்தோடு ஒரு ஒரு வாய்ப்பையும் நம்ம பயன்படுத்திக் கொள்றோமோ அந்த அளவுக்கு நமக்கு என்ன உறுதி கிடைக்குது. இந்த உலகத்தில இருந்து நம்மை காத்துக்கொள்வதோடு மாத்திரமல்ல, இந்த உலகத்திலிருந்து நம்ம விடுவித்துக் கொண்டு உண்மையாகவே அந்த பரமகானானுக்கு போய் சென்றடையும் ஒரு உறுதி நமக்கு தேவன் அங்க வச்சிருக்கிறார். சோ இது எந்த அளவுக்கு நம்ம அந்த கவனத்தோட அதுக்கே உரிய பயபக்தியோட நம்ம இதை கடைபிடிக்கிறோமோ, சோ அந்த அளவுக்கு நமக்கு அந்த உறுதி அங்க வைக்கிறார் தேவன். அதனாலதான் இந்த ஒரு பாஸ்ஓவர் பத்தி ஏழாம் தூதன் சொல்லும் போது, இந்த பாஸ்ஓவர் ஒருவர் கடந்து வந்துட்டார்னா, அந்த கர்த்தருடைய நினைவு கூறுதல ஒருத்தர் பங்கெடுத்து கடந்து வந்துட்டார்னா, அடுத்தது அவருக்கு இருக்குது ஒரு ப்ரொமோஷன். அவர் யாரா இருந்தாலும் அவருக்கு ஒரு ப்ரொமோஷன் இருக்கு. ஆவிக்குரிய ரீதியில் ஒரு கட்டத்தை அவர் என்ன ஆயிடுறாரு, இப்போ உயர்வு உயர்ந்து வராரு அவரு. அப்படித்தான் அங்க சொல்றாரு. ஏன்னா அது அவ்வளவு முக்கியமான விஷயம். சோ இந்த காலப்பகுதிகளில் அந்த வருடம் முழுவதும் கிடைக்காத ஒரு மகத்துவமான அனுபவங்கள், ஒரு உன்னதமான அனுபவங்கள் தேவன் அங்க நமக்கு கொடுக்கிறார். அந்த அனுபவங்கள் மூலமாக நம்ம அதிகம் இன்னும் மெருகேற்றப்படுகிறோம். சோ அதனால தான் அந்த வார்த்தையை அங்க ஏழாம் தூதன் நமக்கு கொடுக்கிறார். அப்போ ஒரு ஒரு இந்த பஸ்காவில் நம்ம நம்முடைய பங்கு செய்துட்டு நம்ம கடந்து போகும்போது நமக்குள்ள இது நடக்குதா நம்ம கொஞ்சம் செக் பண்ணி பார்க்கணும். இது வெறுமனே நடக்காது. ஒருவேளை நம்ம இதுல நம்ம பங்கு செய்துட்டு நம்ம அடுத்த ஒரு ஒரு ரெண்டு மாசம் மூணு மாசம் கழிச்சு ஒரு ஒண்ணுமே காணமே அப்படியெல்லாம் நம்ம பார்க்க முடியாது. பட் நம்ம சிந்திக்கணும், நமக்குள்ள அந்த ஒரு ப்ரொமோஷன் நடந்திருக்குதா, தேவன் தந்திருக்கிறாரா? சோ அதை நம்ம கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். ஆனா கண்டிப்பா தேவன் கொடுப்பார். நம்ம அந்த நிலையில இருந்து, அந்த மனநிலையிலிருந்து நம்ம அதை அனுசரிக்கும் போது, உண்மையாகவே நம்ம அதை கொடுக்க வேண்டிய கணம் பயபக்தியை கொடுத்து நம்ம அனுசரிக்கும் போது நிச்சயமாக ஒரு ப்ரொமோஷன் தேவன் நமக்கு தருவார். அதுல மாற்றமே இல்லை. அப்படி தந்தா தான் நம்ம அடுத்தடுத்து அடுத்தடுத்து நம்ம முன்னேறி கொண்டே போக முடியும், இந்த உலகத்தை கடந்து நம்ம போக முடியும். சோ அதனால தேவன் அது அவருடைய பிள்ளைகளுக்கு கருத்தாய் அதை தருகிறத நம்ம வந்து பார்க்கிறோம். பாருங்க, அப்ப இந்த ஒரு நினைவு கூறுதல் நாள்ல பங்கெடுப்பது எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம். இது சாதாரண விஷயம் இல்லை, அவ்வளவு பெரிய பாக்கியம் தேவன் நமக்கு வச்சிருக்கிறார். சகோதர சகோதரிகளே, மிகப்பெரிய ஒரு ப்ராஃபிட் அது. சோ நம்ம அதை சிந்திச்சு நம்ம பார்க்கணும் கொஞ்சம். சோ அது போல வரப்போகிற யுகத்துல உலகத்தின் ஜனங்களும் என்ன ஆயிடுவாங்க? ஏன்னா நம்ம நிழல்ல பாக்குறோம், அவங்க முதல்ல எகிப்தை விட்டு கடந்து போறாங்க தலைச்சன் பிள்ளைகள். சோ அவர்கள் அடுத்தது கடந்து போகும் போது செங்கடல் கொடுக்க இருக்கு, அடுத்து அந்த செங்கடலையும் கடந்து போறாங்க. அது முழு இஸ்ரேல் ஜனமே கடந்து போறாங்க. ஒருவேளை அந்த செங்கடல்ல இஸ்ரேல் இருக்கிற யாராவது ஒருத்தர், அவர் யார் வேணா இருக்கலாம், ஒருவேளை இல்ல நான் கடந்து வரதுக்கு விரும்பலன்னு சொல்லிட்டாருன்னா அவர் என்ன ஆயிடுவாரு? அவ்வளவுதான், எகிப்தியர்களாட அவரு நாசம் பண்ணிடுவார். அவங்களது அவ்வளவுதான், முடிஞ்சு அவங்க. சோ அவங்க அங்க சாகடிக்கப்படுவாங்க. சோ இது நடக்கும். சோ அது அந்த முழு இஸ்ரேல் குறிக்குது, அது முழு உலகத்தை. அப்ப அவங்க கூட கண்டிப்பா இந்த உலகத்தினுடைய கரைகளில் இருந்து, இந்த உலகத்தின் ஆவியில் இருந்து கண்டிப்பா கண்ணுக்கு தெரிய ராஜ்யத்துல அவர்கள் கூட விடுபடுவாங்க. சோ அது கூட நடக்கும் சகோதர சகோதரிகளே. அப்ப அந்த ராஜ்யத்துக்குள்ள, அந்த மகமையுள்ள அந்த ராஜ்யத்துக்குள்ள அவர்கள் கூட பிரவேசிப்பாங்க. சோ இதெல்லாம் ஒரு அருமையான ஒரு நிழல் அங்க தேவன் நமக்கு அங்க காண்பிக்கிறார். அப்ப அந்த ஒரு ஸ்லாக்கியம் எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம் அது. அப்ப இந்த நினைவு கூறுதலின் நாளில நம்ம பார்க்கும்போது பொதுவா, ஏன்னா ஒரு ஒரு வருஷம் நம்ம அநேக சத்தியங்கள் கேட்போம், ஆனா ஒரு ஒரு வருஷம் கடந்து போகும் போது கேட்ட அத்தனை சத்தியங்களும் நம்முடைய இருதயத்தில் நிக்குமானா? நிக்காது. சோ அதனால நம்ம ஒரு முடிவு எடுக்கலாம். எப்படின்னா ஒரு ஒரு வருஷமும் கடந்து போகும் போது தேவன் அவருடைய பிள்ளைகள் மூலம் கொடுக்கிற அந்த சத்தியத்துல ஏதாவது ஒரு விஷயத்த தெளிவாக புரிந்து, ஏன்னா எல்லாரும் எல்லா விஷயத்தையும் என்ன பண்ண முடியாது, அல்லது எல்லாரும் ஒரே விஷயத்த தெளிவா புரிந்து கொள்ளவும் முடியாது. அப்ப அவங்களுடைய வளர்ச்சியினுடைய திராணி கேட்டபடி அவங்கவுங்க என்ன பண்ணலாம், ஏதாவது ஒரு விஷயத்த தெளிவா புரிஞ்சு அதை அந்த வருடம் முழுவதும் நிறைவேற்றுவதற்கு தேவனிடத்துல ஒப்பு கொடுத்து நிறைவேற்றுவதற்கு முயற்சி செய்யலாம். சோ அதுதான் மிகப்பெரிய ஒரு லாபம் கொடுக்கும் நமக்கு. சோ அது நம்ம கண்டிப்பாக சிந்திக்கணும் சகோதர சகோதரிகள். அதை நடைமுறைப்படுத்துவதற்கு நம்ம முயற்சி செய்யணும். அப்ப கர்த்தருடைய நினைவு கூறுதல் நாள் சொல்லும் போது பொதுவா இது எப்படி நம்ம அதாவது எதையெல்லாம் நம்ம நினைவு கூறுறோம்னா, முதல்ல கர்த்தருடைய அவருடைய மரணம் இல்லைங்களா, அவர் தியாகமாக கொடுத்த தன்னுடைய ஜீவன் அது குறித்து நம்ம நினைவு கூறுறோம். ரெண்டாவது விஷயம், அவர் பாடுபட்டது, அவர் உபத்திரவப்பட்டது, அவர் அவமானம் வாங்கினது, இது எல்லாமே யாருக்காக நம்ம சிந்திக்கிறோம்? இது ரெண்டாவது பகுதி இல்லையா? சோ யாருக்காக நம்ம சிந்திக்கிறோம்? யாருக்காக? நமக்காக. நமக்காக அங்க கர்த்தர் செஞ்சிட்டார் இல்லைங்களா? கண்டிப்பா அந்த பாடு, அந்த உபத்திரவங்கள், அந்த சோதனைகள் யாருக்காக இல்ல? உலகத்துக்காக இல்லவே இல்லை. ஏன்னா வசனத்தில் நம்ம எல்லாம் தெளிவா பாக்குறோம் இல்லைங்களா, கர்த்தர் உங்களுக்காக பாடுபட்டு தம்முடைய அடிச்சுவடை பின்பற்றி வரும்படிக்கு மாதிரியை பின் வைத்து போனார். அப்போ சரியமாக சபைக்காகத்தான் அவர் இவ்வளவு பாடுகள், இவ்வளவு வேதனைகள் எல்லாம் வாங்கிட்டார். அது நம்ம சிந்திக்கிறோம். அடுத்தது, அந்த பாடுகள் இல்ல, அந்த போராட்டங்கள் இல்ல, சோதனைகள் இல்ல, உபத்திரவங்கள் இல்ல, சோ நமக்கு இருக்கிற பங்கு நம்ம சிந்திக்கிறோம் இல்லைங்களா? ஏன்னா வசனப்படுங்க, கொலோசேயர் 1:24.
இப்பொழுது நான் உங்கள் நிமித்தம் அனுபவிக்கிற பாடுகளில் சந்தோஷம் அடைந்து கிறிஸ்துவினுடைய உபத்திரவங்களில் குறைவானதை அவருடைய சரீரமாகிய சபைக்காக ஏன் மாம்சத்திலே நிறைவேற்ற?
பாருங்க, கர்த்தர் இயேசு அவருடைய நாட்களில், அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில், அவருடைய சரீரமாகிய சபைக்காக அவரு உபத்திரவம் வாங்கிட்டு இருக்கிறார். அப்ப அந்த உபத்திரவத்துல ஒரு பங்கு அவருடைய சீஷர்களுக்கு வச்சிருக்கிறார். ஏன்னா அந்த சரீரத்துல ஒரு அங்கம் வகிக்க போறாங்க அவங்க. அப்ப அவங்களுக்கு அந்த ஒரு பங்கு இருந்தா தான் அந்த சரீரத்தில் அவங்க ஒரு அங்கம்னு சொல்லிக்க முடியும். இல்லைன்னா அந்த சரீரத்தில் ஒரு அங்கம் கண்டிப்பா கிடையாது. இந்த ஏன்னா நம்முடைய சரீரத்தில் எந்த அங்கத்துக்கு எந்த ஒரு குறைவு இருந்தாலும் அது முழு சரீரத்தையே அது பாதிக்கும் அல்லது பொறுப்புள்ளதாக இருக்குது. அது போலத்தான் இங்க கர்த்தர் மற்றும் அவருடைய சரீரமாகிய சபை. அதனால தான் அந்த ஒரு வாய்ப்பு அவர் உபத்திரவப்பட்டது மாத்திரமல்லாமல் நம்மளும் அந்த சரீரத்தில் ஒரு அங்கம் வகிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு அங்க வச்சுட்டு போயிருக்கிறார். அப்ப நமக்கு இருக்கிற அந்த பங்கு குறித்து நம்ம ஆழமாக சிந்திக்கிறோம். இது கூட இந்த ஒரு கர்த்தருடைய நினைவு கூறுதலினால நம்ம ரொம்ப ஆழமா சிந்திக்க வேண்டியவங்களாக இருக்கிறோம். ஏன்னா நமக்கு நல்லா தெரியும் வசனம் 1 Corinthians 10:16 நம்ம வாசிக்கலாம்.
நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவினுடைய ரத்தத்தின் ஐக்கியமாய் இருக்கிறது அல்லவா? நாம் பிக்கிற அப்பம் கிறிஸ்துவினுடைய சரீரத்தின் ஐக்கியமாய் இருக்கிறது அல்லவா? அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லாரும் பங்கு பெறுகிறபடியால் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமுமாய் இருக்கிறோம்.
பாருங்க, அந்த அப்பம் மற்றும் திராட்சை ரசம் பத்தி பேசும்போது அதுல நம்ம பங்கு செய்யறோம், நம்முடைய பங்கு நம்ம செய்யறோம். அது எது குறிக்குதுன்னா அந்த அப்பம் அவருடைய சரீரம். எந்த சரீரம்?
ஒரே சரீரம்,
பாடு நிறைந்த உபத்திரவம் நிறைந்த அந்த சரீரம், அவருடைய சரீர அங்கங்களுக்காக பிட்க கொடுத்த அந்த சரீரம். ஏன்னா இந்த விஷயம் நம்ம இன்னும் கொஞ்சம் தெளிவடையணும். யோவான் 6 இதே சரீரம் பத்தி கர்த்தர் இயேசு பேசுறாரு. வசனம் நம்ம படிக்கலாம், யோவான் 6:33 படிக்கலாம்.
வானத்தில் இருந்து இறங்கி உலகத்தின் ஜீவனை கொடுக்கிற அப்பமே தேவன் அருளிய அப்பம் என்றார்.
பாருங்க, ஒரு அப்பம் பத்தி பேசுறார், அது வானத்தில் இருந்து இறங்கின ஜீவ அப்பம். அதுல 35
இயேசு அவர்களை நோக்கி, ஜீவ அப்பம் நானே, என்னிடத்தில் வருகிறவன்.
பாருங்க, ஜீவ அப்பம் நானே. இப்ப அந்த அப்பம் யாருனே சொல்றாரு? நான் தான் அந்த ஜீவ அப்பம் என்று அவரு தன்னை குறித்து சொல்றார். அடுத்து 51
நானே வானத்தில் இருந்து இறங்கின ஜீவ அப்பம், இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாமிசமே என்றார்.
அடுத்து,
அப்பொழுது யூதர்கள், இவன் தன்னுடைய மாம்சத்தை எப்படி நமக்கு புசிக்க கொடுப்பான் என்று தங்களுக்குள்ளே வாக்குவாதம்.
பாருங்க, இங்க அவருடைய மாமிசம் மற்றும் ரத்தம் பத்தி பேசுறார். இங்கேயும் அந்த அப்பம் எது குறிக்குதோ அவரை பற்றியே பேசுறார். அவரு அவருடைய ரத்தம் பத்தியும் பேசுறார். அப்ப அவருடைய மாம்சத்தையும் அவருடைய ரத்தத்தையும் யார் போஜனம் பானம் பண்ணலையோ அவங்களுக்கு என்ன இல்ல, நித்திய ஜீவன் கிடையாது, அவங்களுக்குள்ள ஜீவன் இருக்கவே இருக்காது. அப்போ இது எந்த விஷயம் பத்தி பேசுறாரு இங்க? பாருங்க, இதே சரீரம் ரத்தம் பத்தி இப்ப குறுந்தையர்லயே நம்ம படிச்சோம் இல்லைங்களா? அப்போ இந்த விஷயம் இஸ்ரேல் சனங்கள், யோவான் 6 இஸ்ரேல் சனங்கள் பத்தி அங்க பேசிட்டு இருக்கிறார். அவங்க மத்தியில அங்க பேசிட்டு இருக்கா, அவங்கள பத்தி இல்ல, அவங்க மத்தியில பேசிட்டு இருக்கிறார். அப்ப அவங்க மத்தியில பேசும்போது அவங்க எல்லாருக்கும் சேர்த்து தான் பேசுறாரு. அப்போ இஸ்ரேல் சனங்கள் குறிக்குது முழு உலகம். அப்போ முழு உலகம் அவருடைய சரீரத்தை அவருடைய ரத்தத்தை பானம் பண்ணணுமா? ஏன்னா அந்த சாக்கியம் யாருக்கு மாத்திரம் தான் உண்டு? அவருடைய சரீரமாகிய சபைக்கு மாத்திரமே உண்டு, உலகத்தாருக்கு கிடையவே கிடையாது. அப்போ கொரிந்தியர் 10 இங்க யோவான் 6 ரெண்டும் ரெண்டு பார்வை இருக்கு. 6 குறிக்குது, அது கர்த்தர் இயேசுவினுடைய மீட்கும் பொருளை பத்தி பேசுறாரு. அப்ப இன்னைக்கு முழு உலகம் ஜீவனற்றவர்களாக இருக்கிறாங்க. அவர்கள் ஜீவனை பெற்றுக் கொள்ளணும்னா யாரை விசுவாசிக்கணும்? அந்த உட்கொள்ளுதல் என்பது எது குறிக்குதுன்னா விசுவாசிக்கிறது குறிக்குது. அதாவது கர்த்தர் தான் எனக்கு ஜீவன் தந்தார், அவருடைய ஜீவன் மூலமா தான் நான் இன்னைக்கு ஜீவன் பெற்றுக் கொண்டிருக்கிறேன், அல்லது அவருடைய ஈடுபலியின் மூலமா தான், அவருடைய மீட்கும் பொருளின் மூலமா தான் நான் ஜீவன் பெற்றுக் கொண்டிருக்கிறேன் என்று அவரும் விசுவாசிக்கணும். யாரா இருந்தாலும் அப்படி யார் விசுவாசிக்கலையோ அவங்களுக்கு கண்டிப்பா ஜீவனே கிடையாது. அப்போ இங்க பேசுறது அந்த மீட்கும் பொருளை பத்தி பேசுது வசனம். ஏன்னா இது சபையாருக்கு மாத்திரம் இல்ல, ஆதாமினுடைய சந்ததி அத்தனை பேர்த்துக்கும் இருக்கிற ஒரு மாபெரும் சாக்கியம் அது. ஆனா ஒன்னு குழந்தையர் 10 அதிகாரத்தில் நம்ம படிக்கிறோம், அது யாருக்கு மாத்திரமே கொடுக்கிற அழைப்பு, அவருடைய சரீரமாகிய சபைக்கு மாத்திரமே கொடுக்கிற ஒரு மாபெரும் அழைப்பு. அப்ப அவங்களுக்கு மாத்திரமே இந்த அப்பம் மற்றும் திராட்சை ரசத்துல பங்கு இருக்குது. அப்ப இங்க முழு உலகம் பத்தி பேசறது இல்ல. அப்ப இந்த அப்பம் மற்றும் திராட்சை ரசம் எது குறிக்குது? அந்த அப்பம் கர்த்தருடைய சரீரம். அப்போ அது மீட்கும் பொருளாக கொடுத்த சரீரமானா இல்ல? இங்க கொலைசெயல நம்ம படிச்சோம் இல்லைங்களா, கர்த்தருடைய உபத்திரவங்களில் குறைவானது. அவருடைய சரீரத்தில் அவர் வாங்கிட்டார், சபைக்காக அவர் வாங்கிட்ட அந்த பாடுகள், அந்த உபத்திரவங்கள். அதுதான் 1 பேதுரு 2 அதிகாரத்தில் நம்ம படிக்கிறோம், 21வது வசனம்.
இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரிய பின்
பாருங்க. இது சரீரமாகிய சபைக்கு அவர் ஏறெடுத்த பாடுகள், அதே சரீரத்தில் அவர் வாங்கிட்ட பாடுகள், உபத்திரவங்கள். அது அவருடைய சரீரமாகிய சபைக்காக. அப்ப 1 குருந்தையர் 10 அதிகாரத்தில் நம்ம படிக்கிற அந்த விஷயம், அது சரீரமாகிய சபைக்காக கர்த்தர் இயேசு வச்சிருக்கிற அந்த உபத்திரவத்தினுடைய ஒரு பங்கு, அந்த பாடுகளில ஒரு பங்கு அங்க வச்சிருக்கிறார். இப்ப அதுல தான் நம்மை பங்கெடுக்கும்படிக்கு ஒரு அழைப்பு கொடுக்கிறார். அப்போ அந்த அழைப்பு கண்டிப்பா ஒரு உன்னதமான அழைப்பு. ஏன்னா அந்த அழைப்பை ஏற்று யாரெல்லாம் தங்களுடைய பங்கு அதுல போய் செய்யறாங்களோ அவங்களுக்கு மாத்திரம் தான் என்ன உண்டு, அவங்களுக்கு மாத்திரம் என்ன உண்டு, அந்த அழைப்பை ஏற்று அதுல பங்கெடுக்கிறவங்களுக்கு மாத்திரம் என்ன உண்டு,
சரீரமாக முடியும்,
சரீரமாகிய அந்த சபை, அதாவது அந்த சரீரத்துல ஒரு அங்கமாக சேர்கிற ஒரு பாக்கியம். அடுத்து நம்ம பார்க்கும்போது 2 தீமோத்தேயு 2:11-12.
இந்த வார்த்தை உண்மையுள்ளது, என்னவெனில் நாம் அவரோட கூட மரித்தோமானால் அவரோட கூட பிழைத்தும் இருப்போம், அவரோட கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோட கூட ஆளுகையும் செய்வோம்.
பாருங்க, அப்ப இந்த ஒரு மாபெரும் வாய்ப்பு. யாரெல்லாம் அதுக்கு முன்னாடி இந்த பூமியில இந்த அழைப்பை ஏற்று அதுல பங்கெடுக்கிறாங்களோ, அந்த சோதனைகளில உபத்திரவங்களில தங்களுடைய பங்கு செய்யறாங்களோ, சோ அவங்களுக்கு மாத்திரமே அந்த மேலான வாய்ப்பு அங்க கொடுக்கப்படுகிறது பாக்குறோம். ஒருவேளை அது செய்யலைனா வாய்ப்பே இல்லை. அப்போ இதனுடைய ஆழமான விஷயங்கள் நமக்கு தெரியும். அந்த பாடுபடுறது மறிக்கிறது என்பதெல்லாம் அது எது குறிக்குது? ஆழமா உண்மையிலேயே யாரு கூட மறிக்கிறது, யாரு கூட பாடுபடுறதே குறிக்குது, அவருடைய சரீர அங்கங்கள் கூட. ஏன்னா இன்னைக்கு அந்த முழு சரீரம் கர்த்தர் இயேசுவே குறிக்குது. அப்ப அதுல இருக்கிற அங்கங்களுக்காக இன்னொரு அங்கம் எந்த அளவுக்கு பாடுபட்டாலும் அவங்களுக்காக எவ்வளவு மறிச்சாலும் அது யாரு தான் குறிக்கும்? கர்த்தர் இயேசுவுக்கே அது செய்ததை அங்க தெளிவா அடையாளப்படுத்துக்கிறத நம்ம பாக்குறோம். அப்படி யாரெல்லாம் இதை உணர்ந்து இந்த ஒரு ஆழமான விஷயத்தை உணர்ந்து தங்க பங்கு செய்யறாங்களோ அவங்கள் மாத்திரமே அந்த மாபெரும் சாக்கியத்தை பெற்றுக் கொள்வார்கள். இந்த உலகமாக இங்க எகிப்தில் இருந்து அவர்கள் விடுதலை பெறுவார்கள். மற்றவர்களுக்கு அந்த வாய்ப்பே இல்லை என்று நம்ம தெளிவாக பார்க்கிறோம். பாருங்க, அப்ப இந்த விஷயங்கள்லாம் நம்ம இந்த காலப்பகுதிகளில் ஆழமா தியானிக்கிறோம். சோ இதெல்லாம் தியானிக்கும் போது அடிஷனலா நம்ம இன்னும் என்னவெல்லாம் தியானிக்கிறோம்னா, கர்த்தர் அந்த விசேஷமா 3.5 வருஷத்துல அந்த கடைசி பகுதிகளில், அந்த ஒரு வார காலப்பகுதிகளில் அவர் வாங்கிட்ட அனுபவங்களை ஸ்பெஷலா நம்ம அங்க தியானம் செய்யறோம். சோ அதுல ரொம்ப விசேஷமா சீஷர்கள் மத்தியில், அதாவது நீசான் 13ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதி மாலை வரைக்கும் நடந்துட்ட சம்பவங்கள் நம்ம தெளிவா கொஞ்சம் தியானிக்கிறோம். சீஷர்கள் மத்தியில இருந்துட்ட கருத்து வேறுபாடுகள், அதற்காக அவர் பட்ட வேதனை, அதை நீக்கிறதுக்காக அவர் எடுத்த முயற்சி, அந்த பாதம் கழுவுற வேலை அவர் காண்பித்தது. சோ ஒரு உன்னதமான தேவனுடைய குமாரன், சர்வ வல்லவருடைய குமாரன், ஆனா சாதாரண பாவி ஜனங்களுடைய கால் அவரு கழுவ வேண்டியதாயிடுச்சு. எதுக்காக அது செஞ்சிட்டார் அவரு? எதுக்காக செஞ்சிட்டார் பாருங்க, அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த வேற்றுமையை கலந்து போடணும். ஒரு உன்னதமான பாடத்தை அவங்க இப்ப கற்றுக்கொள்ளணும். என்ன பாடம்னா, அவங்கள் ஊழியம் செய்யறதுக்கு ரெடி, ஆனா அந்த ஊழியம் எப்படி செய்யணும், அதுதான் ரொம்ப முக்கியம். செய்யறது பெரிய விஷயம் இல்ல, மனத்தாழ்மையோட அந்த ஊழியத்தை அவங்க செய்யணும். ஏன்னா இது ரொம்ப முக்கியம் நம்ம, ஏன்னா ஊழியம் செய்யறது நம்ம எல்லாருமே ரெடி, யாரும் அதுல கண்டிப்பா பின்வாங்குறவங்க கிடையாது. ஏன்னா அதை நம்ம நல்லா புரிஞ்சுட்டுக்கிறோம் செய்யணும். ஆனா அது செய்யும் போது யாரும் நம்மளை நல்லா உற்சாகப்படுத்தி செய்ய வைக்க மாட்டாங்க. அதுல நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்கும், ரொம்ப கஷ்டங்கள்லாம் இருக்கும். ஆனா அதன் மத்தியில எல்லாத்தையும் சகிச்சுட்டு என்ன செய்யணும், அந்த ஊழியத்தை அந்த சரீரத்துக்கு நம்ம செய்யணும். ஏன்னா அப்போஸ்தல் பவுல் அப்படித்தான் செஞ்சிருக்கிறார். 2 தீமோத்தேயு 2:10.
ஆகையால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கிறிஸ்து இயேசுவினால் உண்டான ரட்சிப்பை நித்திய மகிமையோட பெற்றுக் கொள்ளும்படி சகலத்தையும் அவர்கள் நிமித்தமாக சகிக்கிறேன்.
பாருங்க, அவர்கள் நிமித்தமாக சகிக்கிறேன். அப்ப ஊழியம் செய்யறதுல எவ்வளவு கஷ்டம் இருந்திருக்குது, அதெல்லாம் அவர் என்ன பண்ணிட்டு அப்போஸ்தல் பவுல் சகிச்சிட்டு அப்படி சகிச்சிட்டு அப்ப எவ்வளவு வாங்கியிருக்கணும் அவரு. ஆனா அவ்வளவு வாங்கிட்டு அவர் சகிச்சு தான் போயிருக்கிறார். சகிச்சு அதெல்லாம் செய்திருக்கிறார். எதுக்காகனா, சோ மற்றவர்கள், மற்ற சரீர அங்கங்கள் அவரு போலவே அந்த ரட்சிப்பை அவங்க அடைந்து கொள்ளணும். அதுதான் அவருடைய நோக்கமா இருந்துச்சு. அதுக்காக எல்லாவற்றையும் அவர் சகித்தது நம்ம பார்க்க முடியுது. அப்ப எந்த அளவுக்கு அவர் சகிச்சுட்டு இருக்கணும் இல்லைங்களா? 12 சீஷர்களிலேயே இவர் தான் எல்லாத்திலயுமே நல்ல ஞானமான இருக்கிறாரு, நல்ல படிச்சவரு, எல்லா பழைய ஏற்பாட்டுல ரொம்ப தெளிவு உள்ளவர், மற்ற எல்லா விஷயங்களையும் மற்ற சீசன்ல விட ரொம்ப உயர்வா கொஞ்சம் இருக்கிறவர் தான் மற்ற காரியங்களை பார்க்கும்போது. ஆனா அப்படிப்பட்டவரு எல்லாரையும் விட எவ்வளவு கீழே இறங்கணுமோ இறங்கிருக்கிறார். எவ்வளவு ஆச்சரியம் இருக்குது பாருங்க. அந்த ஊழியத்தை செய்வதற்கு அவரை நிராகரிக்கிறாங்க, ஆனாலும் ரொம்ப மனத்தாழ்மையோடு அந்த ஊழியத்தை அவர்களுக்கு அவர் செய்யறார். வெறுத்துட்டு விட்டுட்டு போகல, நீங்க என்னமோ பண்ணுங்க, நான் விட்டுறேன் உங்களை, அப்படியெல்லாம் அவர் சொல்லவே இல்லை. ரொம்ப சில இடத்துல பார்க்கும்போது அவருடைய வார்த்தைகள் அப்படியே கெஞ்சுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி எல்லாம் அவ்வளவு கீழே இறங்கிட்டு இருக்கிறார். அதுதான் அது அவருடைய மனத்தாழ்மை அங்க தெளிவா காமிக்குது. அப்ப ஊழியம் செய்யறதுங்கிறது பெரிய விஷயம் இல்ல. அதுல அந்த மனத்தாழ்மையோடு வருகிற எல்லா சிக்கல்கள், சோதனைகள்ல கஷ்டங்கள் எல்லாம் தாங்கிட்டு அந்த ஊழியம் செய்யணும். அதுதான் அங்க கர்த்தர் இயேசு அவங்களுக்கு அங்க அந்த கால்களை கழுவுவதன் மூலம் ஒரு மேலான பாடத்தை அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். எவ்வளவு அன்பு இருக்குது பாருங்க கர்த்தர் இயேசுக்கு. அப்போஸ்தல் பவுல் விடுங்க, நம்மளும் போல ஒரு பலவீனர் தான் அவரும். ஆனா கர்த்தர் இயேசு அவர் எப்பேற்பட்டவராக இருந்துட்டார். ஆனா அவரு அந்த நிலைமைக்கு இறங்கி அங்க ஊழியம் செய்கிறத நம்ம பாக்குறோம். ஏன்னா அப்படி செய்யணுங்கிறது அவரே சொல்லிட்டார். ஒருத்தர் நீங்க பெரியவனா இருக்க விரும்பிட்டீங்கன்னா முதல்ல என்ன செய்யணும், ஊழியக்காரனா இருந்து பழகுங்க. எவ்வளவு ஒரு பெரிய தத்துவம் பாருங்க. இது உலகத்துக்கு இது ஒத்து வராத ஒரு தத்துவமா இருக்குது இல்லைங்களா? ஒரு கோட்பாடாக கர்த்தர் இயேசு அங்க பேசிட்டு நம்ம பாக்குறோம். பேசினது மாத்திரம் இல்ல, அவர் செய்துட்டே கண்பிச்சிருக்கிறார். அதனாலதான் தேவன் இன்னைக்கு அவர் உன்னதத்துல உயர்த்தி வச்சிருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. அடுத்து நம்ம பார்க்கும்போது அவங்க அந்த ராத்திரியில அப்பம் புசிக்கிறதுக்காக அங்க எல்லாம் உட்கார்ந்து இருக்கும் போது மேல் வீட்டறையில அங்க சீஷர்கள் மற்றும் அவருக்கு சம்பவம் நடந்த சம்பவங்கள், அவர் அவங்க கூட செய்துட்ட சம்பாஷணைகள், அங்க யூதாஸ்காக அவரு ரொம்ப வேதனைப்பட்டது, எப்படியாவது அவரை அந்த ஒரு சோதனையில் இருந்து காப்பாத்தணுங்கிறதுக்காக அவர் எடுத்த முயற்சி பாருங்க. இதெல்லாம் நம்ம கொஞ்சம் சிந்திக்க வேண்டியவங்களா இருக்கிறோம். அப்போ கிட்டத்தட்ட கர்த்தர் தன்னுடைய இந்த விஷயம் பத்தி சொல்லும் போது கர்த்தர் அங்க இது நம்முடைய 7 தூதன் இந்த 13 அதிகாரத்திலிருந்து வரக்கூடிய யோவான் 13 அதிகாரத்திலிருந்து வரக்கூடிய பகுதிகளுக்கு அவரு கமெண்ட்ரி கொடுக்கும்போது என்ன சொல்றாருன்னா, இப்போ கர்த்தர் இயேசு தன்னுடைய எல்லா விஷயத்த அதாவது அந்த 3.5 வருஷம் அவர் வாங்கிட்டாரு இல்லைங்களா அனுபவம், அந்த அனுபவத்திலிருந்து இப்ப என்ன ஆகுறாருங்களா, கொஞ்சம் ரிட்டையர்ட் ஆகிட்டு வேற ஒரு ரூபம் எடுக்கிறார். அந்த நிசான் 13 தேதி வரைக்கும் அவர் வாங்கிட்ட அனுபவம் ஒரு மாதிரி, அவர் செய்துட்ட ஊழியம் ஒரு மாதிரி, ஆனா 13 அவரு 14 மாலை வரையும் செய்கிற ஊழியம் அது ஒரு மாதிரி. சோ அந்த 13 தேதி வரை செய்துட்ட ஊழியத்திலிருந்து ரிட்டையர்ட் ஆகி இப்ப புதுசா இன்னொரு ஒரு பகுதிக்குள்ள அவரு கடந்து போறார். ஒரு அருமையான ஊழியத்துக்குள்ள இப்ப அவரு கடந்து போறார் சொல்றார் அந்த மாதிரி. சோ அப்போ அந்த ஒரு நேரத்துல யூதாசை காப்பாற்றுவதற்காக அவர் எவ்வளவு முயற்சி காப்பாற்றுவதுன்னா, சோ அந்த சோதனையிலிருந்து அவரை எப்படியாவது விடுவிக்கணுங்கிறதுக்காக அவர் எடுத்த முயற்சி, அவருக்கு அவர் கொடுத்துட்ட எச்சரிப்பான வார்த்தைகள், இதெல்லாம் நமக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அதாவது தனக்கு துரோகம் செய்கிற ஒரு சிநேகிதன் மேல எவ்வளவு அக்கறை காண்பிக்கிறார் பாருங்க. சோ இது ரொம்ப பெரிய அன்பு, ரொம்ப உன்னதமான அன்பு. இது நம்ம சிந்திக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டம், தலை சுத்திடும் நமக்கு. ஆனா கர்த்தர் ஏசு அன்னைக்கு காண்பிச்சிருக்கிறார். சோ இது அவர் காண்பிச்சிட்டாருன்னு நம்ம ஒரு வார்த்தையில சொல்லிட்டு முடிச்சிட முடியாது. ஏன்னா அந்த சூழ்நிலை அப்படிப்பட்ட சூழ்நிலை, அந்த 3 வருஷத்துல சீசர்லோடு அவர் காண்பிச்சிட்ட அன்பு அவ்வளவு பெரிய அன்பு. அது மாத்திரம் இல்ல, ஸ்பெஷலா அங்க யூதாஸ் மேல அவர் வச்சுட்ட அந்த ஒரு கரிசனை, சோ அது ஒரு ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா யூதாஸ் இவரை காட்டி கொடுக்கணுங்கிற நோக்கத்தில் இருக்கிறாரு. ஆனா இவரும் அவரை எப்படியாவது அதுல இருந்து விடுதலை, அந்த சோதனையிலிருந்து அவர் விடுதலை ஆயிடணும், அவர் அதுல மாட்டிட கூடாது. அதுக்கு என்னென்ன எச்சரிப்பெல்லாம் செய்யணும், எல்லாம் செய்யறாரு அவருடைய பக்கம். பாருங்க, இவர் என்ன காட்டி கொடுக்கறது தானே, இவருக்கே நம்ம எவ்வளவு செய்யணும், எப்படியோ நம்ம காட்டி கொடுக்க போறோம், இவர் சொன்னாலும் திருந்த போறதில்ல, எப்படியோ போட்டோம் விடுவோம் அப்படி கர்த்தர் நினைக்கல. ஆனா நினைச்சிருந்தா என்ன ஆயிருக்கும், அவர் கண்டிப்பா சிலுவையில் அறையப்பட்டிருப்பாரு, இவரும் அதே வேலையை இப்ப செஞ்சது தான் செஞ்சிருப்பாரு. ஆனா அந்த உன்னதமான அன்பு மற்ற உலக ஜனங்கள் பாக்குறதுக்கு வாய்ப்பு இல்லாம போயிடும். கர்த்தர் ஆனா அதை செஞ்சிருக்கிறாரு பாருங்க. ஆனா மற்றவங்க பாக்கணுங்கிறதுக்காக அவர் செய்யல, உண்மையா உண்மையா அன்போடு அங்க காண்பிச்சிருக்கிறத நம்ம வந்து பாக்கிறோம். எவ்வளவு ஒரு தியாக அன்பு அங்க காண்பிச்சிருக்கிறார் பாருங்க. சோ இதெல்லாம் கூட நம்ம என்ன கற்றுக்கொள்றோம்னா, சோ நம்முடைய சத்துருக்கள், நம்ம யாரெல்லாம் நம்ம சத்துருக்களாக நம்ம பாக்குறோமோ நமக்கு, சோ அவங்க யாரா இருந்தாலும் அவர்கள் மேல நம்ம காண்பிக்கிற அந்த விசேஷமான அந்த ஒரு இரக்கம், அந்த ஒரு கருணை, அதை நம்ம பார்க்கணும். சோ அது என்னதான் விரோதம் இருந்துட்டாலும், சோ இந்த ஒரு மனசு இந்த ஒரு நாளில நம்ம அதிகம் நமக்குள்ள வளர்க்க செய்யணும், ரொம்ப முக்கியம் அது. எப்படியாவது அவர்கள் அந்த சோதனையிலிருந்து விடுபடுவதற்கு நம்மளால என்ன செய்ய முடியும், சோ அந்த உதவியை நம்ம செய்யணும் அவங்களுக்கு, அந்த ஆதரவுக்காரன் நம்ம நீட்டணும் அவங்களுக்கு, அது ரொம்ப முக்கியம். நம்முடைய சகோதர சகோதரிகளுக்கு அது செய்யணும் நம்ம. ஒருவேளை அவங்க அறியாம இருக்கலாம், ஏன்னா நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம் இது சோதனை மிகுந்த ஒரு காலப்பகுதி. அப்ப அந்த விசேஷமான சோதனைகள்ல அனைவரும் அனுமதிக்கப்படுறாங்க. அப்படி இருக்கும்போது நம்மால் இயன்ற அளவு அவங்களை அதுல இருந்து விடுதலை செய்வதற்கு ஏதுவான ஒரு முயற்சி, காப்பாற்றுவதற்கு ஏதுவான ஒரு முயற்சி நம்முடைய பங்கு நம்ம கண்டிப்பாக செய்தாகணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமா நம்ம சிந்திக்கணும் சகோதர சகோதரிகளே. அதுக்கு பிற்பாடு நம்ம பார்க்கும்போது அவருடைய கெத்செமனை அனுபவங்கள் நம்ம கொஞ்சம் சிந்திக்கிறோம். கெத்செமனை அனுபவங்கள் அதை இன்னும் அவரை ரொம்ப கஷ்டப்படுத்துச்சு. ஏன் பார்க்கும்போது அங்க பிதா கிட்ட போயிட்டு அவரு ஒரு உறுதி கேட்கிறார், ஆனா அவருக்கு எந்த ஒரு பதிலுமே அங்க கிடைக்கல. சோ அங்க தேவன் அவர்கிட்ட அவர் கூட இருக்கிற அந்த கனெக்ஷன் அவர் அங்க கட் பண்றத நம்ம வந்து பாக்குறோம். ஆனாலும் ஒரு உறுதி அவருக்கு கிடைக்குது, ஒரு தைரியம் கிடைக்குது அந்த கெத்செமனேல. அந்த தைரியத்தோட தான் இப்ப அவர் என்ன பண்றார், அங்க இருந்து சிலுவை சுமக்கிறதுக்கு ரெடியா வர்றார். அங்க அந்த தைரியம் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் வரக்கூடிய அந்த பரிசெயர் சதிசெயர் அனுப்பிச்சுட்ட வேதப்பாறைகள் அனுப்பிச்சுட்ட அந்த அவங்களுடைய ஆளுக்கு முன்னாடி அவர் வந்து தன்னை ஒப்புக் கொடுக்கிறார். தானாக முன் வந்து அங்க தன்னை ஒப்புக் கொடுக்கறத நம்ம வந்து பாக்குறோம். ரொம்ப தைரியமா அவரு போறாரு. சோ அங்க நடக்கிற எல்லா சம்பவங்களையும் தைரியமா அவரு அங்க ஃபேஸ் பண்றார். அடுத்து சிலுவை சுமந்து கடைசியா மரணம் வரைக்கும் அது செய்துட்டார். கடைசியில தான் அங்க தன்னுடைய ஜீவன் தேவன்கிட்ட அவரு ஒப்புக் கொடுக்கறது நம்ம பாக்குறோம். பாருங்க, இதன் மத்தியில் அவர் பட்ட அந்த வேதனைகள்ல ரொம்ப நம்ம குறிப்பா சொல்லணும்னா, அப்போஸ்தல் பேதுரு அவரை அதுக்கு முன்னாடி பேசும்போது நான் உங்களுக்காக ஜீவனே கொடுப்பேன்னு சொன்னவர், ஆனா கடைசியில பார்க்கும்போது அவரை விட்டு ஓடி போறது மாத்திரமல்ல அவரை மறுதளிக்கவே செய்றார். அப்பேற்பட்ட பேதுருவை கர்த்தர் இயேசு ரொம்ப கருணையோட அந்த ஒரு உபத்திரவம் மிகுந்த நேரத்துல அவர் அங்க பாக்குறத நம்ம காண முடியுது இல்லைங்களா. ஏன்னா எவ்வளவு அவமானங்கள் சரீர பிரகாரமான உபத்திரவங்கள் வாங்குறார், ஆனா அந்த நேரத்துல கூட அவர் கருணையோடு கூட ரொம்ப இரக்கத்தோட அன்போட அங்க பேதுருவை அவர் பாக்குறார். ஒருவேளை அந்த இடத்துல கர்த்தருடைய பார்வை வேற மாதிரி இருந்திருந்ததுன்னா பேதுரு நிலை என்ன ஆயிடுக்கும், ரொம்ப நொறுங்கி போயிடுப்பார். அப்பயும் அவர் நொறுங்கிட்டார், கர்த்தருடைய பார்வையில் அவர் நொறுங்கிட்டார். ஆனா அந்த நொறுங்குதல் வேற இந்த நொறுங்குதல் வேற. சோ இது இப்பேற்பட்டவரும் நான் இப்படி பேசிட்டனே நான் மறுதளிச்சிட்டேனே அந்த ஒரு வேதனை அவருக்கு, அதுல அவர் நொறுங்கி போறார். சோ ஒருவேளை கர்த்தர் வேற மாதிரி பார்த்திருந்தாருன்னா அங்கேயும் நொறுங்கிடுப்பார். அது ஒரு மாதிரியான அனுபவங்கள் அங்க வாங்கிடுக்கணும். ஆனா அங்க பேதுரு அந்த அனுபவங்கள் பிற்பாடாக அவர் அங்க திடன் கொண்டு தன்னுடைய சகோதரர்களை திடப்படுத்துறத நம்ம பார்க்க முடியுது. சோ அதுக்கு பிற்பாடாக நம்ம அந்த கஷ்டத்தின் மத்தியில சிலுவை சுமந்துட்டு போகும் போது பொது ஜனங்கள்கிட்ட இஸ்ரேல் ஜனங்கள்கிட்ட கர்த்தர் இயேசு பேசுறத நம்ம கவனிக்கிறோம் இல்லைங்களா. அவங்க கிட்ட எப்படி பேசிட்டார் அவரு இல்லைங்களா, லூக்கா 23:27 படிக்கலாம். லூக்கா 23:27,
கூட்டமான ஜனங்களும் அவருக்காக புழம்பி அழுகிற ஸ்திரீகளும் அவருக்கு பின் சென்றார்கள். இயேசு அவர்கள் முகமாய் திரும்பி, எருசலேமின் குமாரத்தியில் நீங்கள் எனக்காக அழாமல் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள். இதோ மல்லடிகள்.
பாருங்க இப்போ கர்த்தரே இந்த வார்த்தையை சொல்லும் போது சில தமிழ் சினிமாக்கள்ல இந்த ஒரு காட்சியை அவங்க படமா ஆக்கியிருக்கிறாங்க. சோ ரொம்ப பாக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஏன்னா அது ரொம்ப ஒரு என்னமோ ஒரு எஸ்ஏ வாசிக்கிற மாதிரி அந்த ஒரு காட்சியை படம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. உண்மையிலேயே அவர் வாங்கின அந்த அடி, அந்த ஒரு வேதனை, அந்த கஷ்டம் நம்ம கொஞ்சம் முன்னாடி நிறுத்தி பார்க்கலாம். அந்த ஒரு சமயத்துல அந்த அழுகிற அந்த ஸ்திரீகளை பார்த்துட்டு அவர் எப்படி சொல்லிருக்கணும், ரொம்ப சாதாரணமா எனக்காக நீங்க அழுக வேண்டாம், உங்களுக்காக உங்க பிள்ளைகளுக்காக அழுக அப்படி சொல்லிட்டு போயிட்டு போறா. என்ன வாதனை வேதனையான அந்த நேரத்துல வார்த்தைகள் எப்படி இருந்திருக்கும் அவருக்கு, எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த வார்த்தைகளை அவர் சொல்லி எடுக்கணும். அதை பார்க்கும்போது அந்த வார்த்தைகளை கேட்கிற ஸ்திரீகளுக்கு என்ன தோணை எடுக்கும், சரி இந்த உபத்திரவத்தின் மத்தியில இவர் இப்பேற்பட்ட வார்த்தைகளை நம்ம மத்தியில காண்பிக்கிறாருன்னு சொல்லிட்டு அவருடைய அன்பு அவங்க சிந்திச்சு பார்த்திருப்பாங்க. ஏன்னா அந்த சீன்ல கொஞ்சம் நம்ம கண்ணு முன்னாடி நிறுத்தி பார்க்கணும், பிராக்டிக்கலா அது உண்மையிலேயே எந்த அளவுக்கு இருந்திருக்கும் அந்த சீன், அதெல்லாம் நம்ம கொஞ்சம் சிந்திக்கணும், ரொம்ப முக்கியம் அது. அப்போ இந்த ஒரு வேதனையை வாங்குறாரு. அதுக்கப்புறம் நம்ம பார்க்கும்போது சிலுவையில கொண்டு போய் அவரை ஆணை அடிச்சு மாட்டினதுக்கு அப்புறம் வேதனையில தொங்கிட்டு இருக்கிறார். அந்த நேரத்தில் கூட அவருக்கு இன்னும் வேதனை இல்லைங்களா, ரெண்டு பக்கம் இருக்கிற கல்லர்கள் ரெண்டு பேரும் நிந்திக்கிறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு தான் ஒரு கல்லனுக்கு புத்தி வருது, சோ இவரு வேற யாரோ தெரியுது, நம்ம நினைக்கிற மாதிரி இல்லை, இவரு ரொம்ப வித்தியாசம் இவர்கிட்ட பார்க்க முடியுது. ஏன்னா அந்த நைட்ல எல்லாம் அவர் பாத்திருக்கணும், நடந்ததெல்லாம் பாத்திருக்கணும் ஒருவேளை அந்த கல்லர்கள். அதுல ஒருத்தருக்கு அதெல்லாம் சிந்திச்சு கொஞ்சம் மனமாற்றம் ஆகுது. மனமாற்றம் ஆயிட்டு அந்த கல்லனுக்கு அவர் சொல்ற பதில், எப்பேற்பட்ட பதில் கொடுக்கிறார் பாருங்க. சோ தன்னுடைய வேதனையே அங்க பெரிய வேதனை, ஆனா அதின் மத்தியில அவரு அந்த கல்லன் மேல அன்பு வச்சு அவருடைய அந்த கேள்விக்கு ஒரு பதில் சொல்றாரு. எவ்வளவு கஷ்டம் நினைச்சு பாருங்க. சோ இது நம்ம கொஞ்சம் பிராக்டிக்கலா நம்ம சிந்திக்கலாம் நம்ம வாழ்க்கையில. சோ நம்ம ஒருவேளை ஒரு சரீர பிரகாரமான குறைவோ, ஒரு பலவீனங்களோ, அல்லது பொருளாதார ரீதியோ இருக்கிற ஒரு குறைவுகளோ, இல்ல வேற எந்த விதமான மனக்கவலை எது வேணா இருக்கட்டும், இந்த மாதிரி நேரத்துல ஒருத்தருக்கு ஆறுதல் கொடுக்கணும்னா நம்முடைய வார்த்தைகள் எப்படி இருக்கும். ஆனா கண்டிப்பா நம்ம அப்படித்தான் இருப்போம். ஏன்னா இன்னும் நம்ம வளர்ச்சி அடைய வேண்டியது இருக்கு அந்த நிலைக்கு போறதுக்கு. ஏன்னா கர்த்தர் அந்த நிலையை காமிக்கணும்னா அவருக்கு அந்த மூன்று வருஷத்தினுடைய கடைசியில தான் அந்த அனுபவமே தேவன் அவருக்கு அனுமதிக்கிறார். அப்ப நம்ம கூட இன்னும் நம்ம வாழ்க்கையில எவ்வளவு கட்டங்கள் கடந்து போக வேண்டியவங்களா இருக்கிறோம். ஒருவேளை நம்மளும் அப்படித்தான் இருப்போம். ஏன்னா கர்த்தருடைய சாயல் சொல்லும் போது அதே அன்பு நமக்குள்ளேயே இருக்கும். பட் இப்ப நம்ம கேட்டா நம்ம இல்லையதான் சொல்ல முடியும். ஒருவேளை மற்றவர்கள் எப்படி தெரியாது, சோ அவர்களுடைய வளர்ச்சி நிலை தான் அது பொறுத்து அமையும் பாருங்க. ஆனா அந்த அளவுக்கு நம்முடைய இருதயம் அங்க பக்குவப்பட்டதாக இருக்கணும். நம்முடைய வேதனைகளை விட மற்றவங்களுடைய வேதனைகள் கஷ்டங்கள் அவங்களுக்கு நம்ம ஆறுதல் செய்யறது அது உன்னதமா நம்ம கொஞ்சம் சிந்திக்க வேண்டியவங்களாக இருக்கிறோம். ஏன்னா இங்க ஏழாம் தூதன் இது குறிச்சு ஒரு அருமையான ஒரு வார்த்தை சொல்றாரு நமக்கு. குஷன் புக்ல 613வது குஷன், அதுல அஞ்சாவது அந்த பக்கத்துல மணிக்கு 613வது பக்கத்துல அஞ்சாவது அந்த கேள்விக்கு ஒரு பதில் அங்க கொடுக்கிறாரு. என்னன்னா நம்மளுடைய வலிகள் சரீர பிரகாரமா இருக்கக்கூடிய வலிகள் வேதனைகள் கண்டிப்பா அது இருக்கும், சாகர வரைக்கும் நமக்கு இருக்கும், அதுக்கு மாற்ற முடியாது. ஆனா அந்த அனுபவங்களையே நம்ம ரொம்ப உயர்வா பேசிட்டு இருக்க வேண்டாம். ஒருவேளை நமக்கு ஒரு வியாதி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் சரீரத்துல, அல்லது வேற ஏதாவது ஒரு வேதனை வலி இருக்குதுன்னு வச்சுக்கலாம். இப்போ பொதுவா நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம பலவீனர்கள் இருக்கிறதுனால அந்த வலி வேதனை நம்ம என்ன செய்வோம், மற்றவர்கள் தங்களுடைய குறையை சொல்லும் போது அடிஷனலா நம்மளே என்ன பண்ணுவோம், புதர் உங்களுக்காவது பரவாயில்ல புதர், ஆனா நான் வாங்கின பாருங்க புதர் ஒரு காலத்துல, இப்ப கூட அந்த வேதனை நான் ரொம்ப அனுபவிக்கிறேன் புதர், சிஸ்டர் நான் ரொம்ப அனுபவிக்கிறேன், ரொம்ப கஷ்டம் இருக்குது எனக்கு. சோ இந்த பாடுகளை நம்ம எப்படி பேசுவோம், ரொம்ப அது அது என்னமோ பெரிய ஒரு ஒரு பரிசு பொருள் மாதிரி அதை உயர்வா வேதனையா ஆனா பேசிக்கிட்டு இருப்போம். சோ இது என்ன சொல்றாருன்னா நீங்க உங்களுடைய அந்த பெயினை ரொம்ப அதிகமா பேச வேண்டாம், அதை ரொம்ப அதிகமா உங்க சிந்தைக்குள்ள கொண்டு போயிட்டு அதையே பேசிட்டு இருக்க வேண்டாம். இந்த காலத்துல அதை அனுபவிச்சுக்கிறார் தேவன். சோ அது ரொம்ப சந்தோஷமா நீங்க என்னிட்டு போயிட்டே இருங்க அவ்வளவுதான். ஆனா அதை போய் பெரிசா நீங்க பேசிக்கிட்டே இருக்க வேண்டாம். சோ அதையெல்லாம் மறந்துட்டு நீங்க என்ன பண்ணுங்க, அப்போஸ்தல் பவுல் சொல்றாரு இல்லைங்களா, பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி. அது ரொம்ப முக்கியம். அப்போ நம்ம சரீரத்துல என்ன ஒரு வேதனைகள் உபத்திரவங்கள் இருக்கலாம், பட் அதவே பெருசா நம்ம பேசிக்கிட்டு நம்ம என்ன பண்ணிக்க வேண்டியதில்ல. நம்ம செல்பிட்டே நம்ம சொல்லுவோம், சுயமா நம்மளையே அப்படி ஒரு ஆறுதல் ஒரு இரக்கம் தேடிக்கிறதுக்கு நம்ம முயற்சி செய்ய வேண்டாம். சோ அதுக்கு மேல மற்றவர்களுடைய குறைகள் இருக்குது, வேதனைகள் இருக்குது, அதுக்கு நம்ம என்ன மருந்து போட முடியும்? சோ அந்த அப்படி சிந்திக்கணும். இதுதான் கர்த்தருடைய சிந்தை. சோ இதுதான் கர்த்தருடைய ஆவி. அவர் அப்படித்தான் பண்ணிட்டார். சோ நாம அப்படித்தான் செய்யணும். அவருக்கு எவ்வளவு வியாதிகள் இருந்துட்டாலும், மன்னிக்கணும், மற்றவர்களுடைய எவ்வளவு வியாதிகள் இருந்துட்டாலும் அதையெல்லாம் இவர் வாங்குறார். இவர் வாங்கும் போது இவருக்கு என்ன ஆகுது, இவருக்கு அது பாதிக்குது இல்லைங்களா. ஆனா மற்றவங்களை அதை என்ன பண்றாரு, இவர் வாலண்டரியா, ஐயோ எனக்கே இத்தனை பேர்த்த அதை வாங்கி எனக்கு ரொம்ப பலன் குறைஞ்சு போச்சு, ரொம்ப கஷ்டமாயிடுச்சு, இதுக்கு மேல என்னால வாங்க முடியாது, சாரி அப்படியெல்லாம் அவர் சொல்லவே இல்லை. எவ்வளவு வருமோ வாங்குறார். ஆனா ஒரு இடத்துல கூட அவர் என்ன பண்ணல, அவருக்கு இருக்கிற அந்த வேதனையை பத்தி ஒரு வார்த்தை பேசவே இல்லை. அவ்வளோ அது உள்ள வச்சுட்டு சகிக்கிறார். ஏன்னா தேவன் அதை அனுமதிச்சது, ரொம்ப சந்தோஷமா அது அவர் அதை கடந்து போகிறதுக்கு அவர் முயற்சி செய்கிறத நம்ம வந்து பாக்குறோம். அப்போ நம்ம வாழ்க்கையில கூட நம்ம அது முக்கியமா செய்யணும். ஏன்னா சில வசனங்கள் நம்ம படிக்கலாம். குலேசையர் 3:3
ஏனென்றால் நீங்கள் மறித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது.
பாருங்க, நீங்கள் மறித்தீர்கள் சொல்லும் போது கூடவே நம்ம என்ன செய்யணும், நம்முடைய சரீரத்தினுடைய சில உபாதைகள் பிரச்சனைகள் கூட நம்ம என்ன பண்ணலாம், முடிஞ்ச வரைக்கும் அதை இந்த ஒரு சிந்தையிலேயே கொண்டு வந்துக்கலாம். இன்னொரு வசனம் படிக்கலாம், 2 Corinthians 11:23.
அவர்கள் கிறிஸ்துவின் ஊழியக்காரரா, நான் அதிகம் புத்தியீனமாய் பேசுகிறேன், நான் அதிகமாய் பிரயாசப்பட்டவன், அதிகமாய் அடிப்பட்டவன், அதிகமாய் காவலில் வைக்கப்பட்டவன், அநேகன் தர மரண அவதியில் அகப்பட்டவன்.
பாருங்க, இங்க அப்போஸ்தல் பவுல் தன்னுடைய அதே அனுபவங்கள் பத்தி பேசுறார். அவரு என்னென்ன அனுபவங்கள் வாங்கிட்டார் சரீரத்துல மற்றவர்கள் மூலமா, அதெல்லாம் பேசுறார். அப்போ இங்க நம்ம பார்க்கும்போது கொஞ்சம் அது எதிர்மறையா இருக்கிறது போல நமக்கு தோணும். இங்க அப்போஸ்தல் பவுல் இப்படி பேசுறாரு, பிலிப்பியர்ல அவர் அப்படி பேசினாரு, சரி இப்படி நமக்கு ஒருவேளை தோணலாம். ஆனா உண்மையிலேயே அப்படி இல்ல. சோ இது எதுக்காக சொல்றாருன்னா, இப்படிப்பட்ட வார்த்தைகள் மூலம் மற்றவர்கள் பலப்படுவதற்காக எழுதியிருக்கிறார். இதெல்லாம் வாங்கிட்டாலும் அவர் இதெல்லாம் உன்னதமா நினைச்சு வாங்கிட்டாரு. சோ அடுத்தது இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிளா வைக்கிறார், ஒரு மாதிரியா வைக்கிறார். சோ கர்த்தர் போல நம்மளும் இப்படிப்பட்ட அனுபவங்களுக்குள்ள கடந்து போகணும். ஆனா இதன் மத்தியில நம்ம என்ன ஆக வேண்டாம், அதுதான் அப்போஸ்தல் பவுல் கடைசியில பேசும்போது சொல்லுவார். ஆனா இதெல்லாம் எனக்கு பெரிய விஷயமே இல்ல, ஆனா இதுக்கு மேல சபையை பற்றிய அந்த ஒரு கவலை தான் என்ன நாள்தோறும். சோ அந்த வார்த்தையை நம்ம ரொம்ப சிந்திக்கணும். சோ இது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இவ்வளோ இருந்துட்டாலும் அதெல்லாம் அவருக்கு ஒன்னும் பெரிய விஷயம் இல்ல, அது ஒரு பெரிய கஷ்டமா அவர் மனசுக்குள்ள அவர் கொண்டு போய் வச்சுக்கல. ஆனா அதை விட அவருக்கு மேலான ஒரு விஷயம் இருக்கு, அதுதான் அவரே சிந்திக்கிறார். அப்ப அதன் மத்தியில இருந்து தான் மற்றவர்களுக்கு அவர் ஆறுதல் பண்ணிருக்கிறார். பாருங்க, அப்ப கர்த்தருடைய வாழ்க்கையில இது ரொம்ப நம்ம சிந்திக்கணும். நம்ம வாழ்க்கையில கூட நமக்கு நிறைய அனுபவங்கள் தேவன் கண்டிப்பா அனுமதிக்கிறார், ஒரு ஒருத்தருக்கும் இருக்கு, இல்லாமல் யாருமே இல்ல. பட் இந்த அனுபவங்கள் மத்தியில மற்றவர்களுக்கு நம்ம எந்த அளவுக்கு நம்ம மருந்தா இருக்கிறோம், ஆறுதலா இருக்கிறோம், அதுதான் நம்ம சிந்திக்கணும் சகோதர சகோதரிகளே. சோ இது ரொம்ப முக்கியம். சோ இது அந்த கல்யாண விஷயத்துல கர்த்தர் ரொம்ப அழகாக அங்க தன்னுடைய அந்த அன்பு வெளிப்படுத்துகிறத நம்ம பாக்குறோம். கடைசியா இப்போ அவர் ஜீவன் விடுற நேரம் ஆச்சு, எல்லாம் முன்னாடி நிக்கிறாங்க, ரொம்ப வேதனையில தொங்கிட்டு இருக்கிறாரு. சோ இப்போ அவரு உடம்புல இருந்த சதைகள் எல்லாம் பிக்கப்பட்டு இருக்குது, முகமெல்லாம் உருக்கு தெரியாம போயிடுச்சு, அவ்வளோ வேதனையில இருக்குது, அப்படியே ரத்தம் சுட்டிட்டு இருக்குது, சுட்டக்கூட இல்ல, அப்படியே ஓடிட்டு இருக்குது, நரமெல்லாம் அப்படியே பிக்கப்பட்டு அதுல இருந்து ரத்தம் எல்லாம் அப்படியே வலிஞ்சு ஓடிட்டு இருக்குது. சோ இவ்வளோ வேதனை, கண்ணு முழிச்சு பார்க்க முடியாத நிலை, ஏன்னா முள்முடியெல்லாம் குத்தி அப்படியே அது, ஏன்னா எவ்வளவு பெரிய முள் இல்லைங்களா, அதெல்லாம் குத்திட்டு அப்படியே நிக்குது, அடிச்சா அடியில இங்க அப்படியே கண்ணெல்லாம் அப்படியே வீங்கிட்டு ஒரு மாதிரி முகம்லாம் அப்படியே ஆயிட்டுக்குது. சோ இவ்வளவு வேதனைகள் அங்க தாங்கிட்டு சிலுவையில ஆணிகளையும் தன்னுடைய முழு சரீரத்தை அந்த வேதனையில தாங்கிட்டு தொங்கிட்டு இருக்குது. சோ இப்போ கடைசி அவர் சிந்திக்கிறாரு தன்னுடைய இந்த ஒரு தேவனுடைய நோக்கத்துல, அதாவது இந்த முதலாம் வருகையில அவர் இன்னும் நிறைவேற்றுவதில்ல அல்லது மாதிரிய காண்பிக்கிறதுல ஏதாவது பெண்டிங் வச்சுட்டாரா, சிந்திக்கிறார். கண்டிப்பா சிந்திச்சிருக்கணும். அதனாலதான் கடைசி என்ன பண்றாரு, இப்ப யோவான் கூப்பிட்டு, யோவான் கூப்பிடுறாரு, அவருடைய தாயார் கூப்பிடுறாரு. கூப்பிட்டு ரெண்டு பேரையும் கூப்பிட்டு அங்க அந்த ஒரு மாபெரும் பொறுப்பு, ஏன்னா கடைசி பொறுப்பு இது, அவர் செஞ்சு முடிக்கிறாருங்க. இதெல்லாம் அவர் சிந்திச்சிருக்கணும் கண்டிப்பா. அங்க தொங்கிட்டு இருக்கும் போது நான் என்னென்னலாம் செய்ய வேண்டியது இருந்துச்சு, அதுல ஏதாவது நான் மிஸ் பண்ணிட்டேன், இப்படி எல்லாம் சிந்திக்கிறாரு, கண்டிப்பா சிந்திக்கணும். சோ அந்த சிந்தனையில தான் இப்ப கடைசியா அங்க தாய் முன்னாடி நிக்கிறாங்க. அப்ப யோவான் கூப்பிட்டு அந்த ஒரு மாபெரும் பொறுப்பு அவர் செய்துட்டு இருந்தார், இப்போ அது யோவான் கிட்ட ஒப்பு கொடுக்கிறார். ஏன்னா ஒரு அன்பு பாருங்க. சோ இந்த நேரத்துல எவ்வளவு பெரிய, அதாவது தேவன் பாத்துக்குவாருன்னு சொல்லிட்டு அவர் விட்டுட்டு போகல, கண்டிப்பா அந்த ஒரு பொறுப்பு அவர் செய்வார், தேவன் கண்டிப்பா அந்த கடமையை செய்வாரு. ஆனால் இவருக்கு இருக்கிற அந்த கடமையை இவரு செய்யணும், அது ரொம்ப முக்கியம். தேவன் பாத்துக்குவாரு விட்டுட்டு இவரு பாட்டுக்கு போறதில்ல. சோ தனக்குரியதை அவரு சிந்திச்சு அதை முறையா செய்ய வேண்டியபடி அவர் அங்க செய்யறாரு. யோவான் அழைச்சு யோவான் கிட்ட அந்த ஒரு மாபெரும் பொறுப்பை ஒப்பு கொடுக்கிறார். ஒப்பு கொடுத்துட்டு சோ தன்னுடைய அதுக்கப்புறம் ஜீவன் அங்க விடுகிறத நம்ம பாக்குறோம். அப்ப அந்த வேதனையான நேரத்துல கூட சவர் அந்த தாயின் மீது காண்பிச்ச அந்த ஒரு அன்பு பாருங்கப்போ, கர்த்தருடைய அந்த மூன்றாம் வருஷம் அந்த வாழ்க்கையில நம்ம பார்த்துட்டோம்னா, ஒரு ஒரு காலப்பகுதியில அவர் காண்பிச்ச அந்த அன்பு ரொம்ப நமக்கு ஆச்சரியமா இருக்கு. சோ அந்த மூன்றாம் வருஷத்துல அதுல நீசான் 13-14 அவர் காண்பிச்சிட்ட அந்த அன்பு அந்த 2 நாள்ல ரொம்ப அதிகம் காமிக்கிறார், ரொம்ப அதிகம் காமிக்கிறார். அதனாலதான் யோவான் அந்த ஒரு முக்கியமான வார்த்தையை நமக்கு கோடிட்டு காமிக்கிறார். யோவான் 13:1 நம்ம படிக்கலாம்.
பஸ்கா பண்டிகைக்கு முன்னே இயேசு இவ்வுலகத்தை விட்டு பிதாவின் இடத்துக்கு போகும்படியான தம்முடைய வேலை வந்ததென்று அறிந்து தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவர்கள் இடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தமும் அவர்களிடத்தில்
பாருங்க, அன்பு வைத்தபடியே. எப்போ அவங்க மேல் அன்பு வச்சார்னா, அவங்களை அழைக்கும் போது எப்படிப்பட்ட மனநிலையில கர்த்தர் இயேசு அவங்களை அழைச்சாரோ அதே மனநிலை
முடிவு பரியந்தமும்,
முடிவு பரியந்தம் வச்சிருக்கிறார். முடிவு பரியந்தம் சொல்லும் போது அவருடைய இந்த மாம்சீக இந்த வாழ்க்கையை பத்தி பேசுறாரு. அப்ப அந்த 3 வருஷத்தினுடைய முடிவு வரைக்கும் எக்ஸாக்டா நம்ம ரொம்ப சரியா சொல்லணும்னா, அவருடைய ஜீவன் போற வரைக்கும் அந்த ஒரு உன்னதமான அன்பை அவர்களுடைய அவருடைய சீசர்கள் மேல அவரு காண்பிச்சிருக்கிறார். அப்போ அழைக்கும் போது சீசர்கள் அந்த மாதிரி இல்ல, ரொம்ப நல்லா தான் இருந்தாங்க. ஆனா இடையில கொஞ்சம் அவர்கள் சில விஷயங்கள் புரியாததுனால அவருக்கு மன வருத்தம் உண்டு பண்றாங்க. அது இன்னும் கடைசி நேரத்தில் இருக்கும்போது அது ரொம்ப அதிகமாச்சு. ஆனா அந்த மாதிரி சமயத்தில் கூட அவர்கள் மீது கர்த்தர் இயேசு காண்பிச்சிட்ட அந்த அன்பு அது மாறவே இல்லை. அந்த ஒரு மாபெரும் அன்பு அவரிடத்துல இருந்து அங்க மாறவே இல்லைங்கறத நம்ம தெளிவா பாக்குறோம் சகோதர சகோதரிகளே. அப்ப இதெல்லாம் நம்ம கொஞ்சம் சிந்திக்கணும் நம்முடைய வாழ்க்கையில. அப்ப நம்ம வந்து அப்படி இருக்க முடியாது. நம்மளை தேவன் அழைக்கும் போது உண்மையிலேயே அப்படிப்பட்ட அன்புல நம்ம யாருமே இல்ல. ஆனா நம்ம ஏன்னா நமக்கு நல்லா தெரியும் அந்த 4 விதமான அந்த கால் பகுதிகளை நம்ம கடந்து போகணும். அப்ப கர்த்தர் அந்த 4வது கால் பகுதியிலிருந்து அவருடைய வாழ்க்கையை ஆரம்பிக்கிறார், நம்ம முடிக்கிறது அங்கதான் முடிக்கிறோம். பாருங்க எவ்வளவு வித்தியாசம் இருக்கு. அதனால அவரால் அது முடியும் ஆரம்பத்திலிருந்து இறுதி வரைக்கும் அப்படி. ஆனா நாம அப்படி இல்ல, பல விதமான அனுபவங்கள் கஷ்டங்கள் வேதனைகள் எல்லாம் வாங்கி அதுல கொஞ்சம் குறைவாகி சோதனையாகி அப்புறம் இப்படி கொஞ்சமா தான் நம்ம முன்னேற்றம் ஆகிட்டு நம்ம சகோதரர் மேல அந்த உண்மையான அன்பு கடைசியில் அந்த ஜீவன் கொடுக்கிற அன்பு நம்ம காண்பிக்க முடியும். ஆனா காண்பிக்கணும், அதுதான் நம்ம மேல இருக்கிற மிக முக்கியமான கடமை சகோதர சகோதரிகளே. அப்ப பாருங்க இப்படித்தான் கர்த்தர் இயேசு கொஞ்சம் கொஞ்சமா அவருடைய சரீரத்தை அங்க பிக்க கொடுத்து இறுதியில சிலுவையில் அங்க மரணம் அடைந்து 3வது நாள்ல அவர் உயிர்த்தெழுந்தார் நம்ம வந்து பார்க்கணும். சரி, இப்ப நம்ம கூட அதே போலத்தான் பிக்க கொடுக்கறதுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தர் இயேசு போல நம்மளும் நம்முடைய இந்த சரீரத்தை பிக்க கொடுக்கறதுக்கு அல்லது இந்த வாழ்க்கையை நம்ம முழுவதுமாக அவருடைய சரீர அங்கங்களுக்காக ஒப்பு கொடுப்பதற்கு பலியாக செலுத்துவதற்கு பலிய ஜீவம் செய்வதற்கு நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனா விஷயம் என்னன்னா, அவர் எப்படி பிக்க கொடுத்தாரோ அது போல நம்மள என்ன செய்யணும், பிக்க கொடுக்கணும் இல்லைங்களா. சரி, இப்ப அவரு பிக்க கொடுத்ததெல்லாம் நம்ம இவ்வளவு நேரம் கொஞ்சம் தியானிச்சுட்டு, இதுக்கு மேல நமக்கு நல்லா தெரியும் இன்னும் என்னென்ன விஷயங்கள்லாம் இருந்துச்சு. சரி, இப்ப நாம எப்படி பிக்க கொடுக்கிறது அவரு போல. 3 வருஷம் வாழ்க்கையில் அவர் செய்துட்டார் அவருடைய வாழ்க்கையில. இப்ப அது நமக்கு ஒரு நல்ல மாதிரியா வச்சிருக்கிறார். இப்போ அதே மாதிரிய நம்முடைய வாழ்க்கையில நாம எப்படி நடைமுறைப்படுத்துவது, ஆனா இதுல ரொம்ப முக்கியமா சிந்திக்க வேண்டியது என்னன்னா, கர்த்தர் இயேசு தன்னுடைய வாழ்க்கையில அவர் பிக்க கொடுத்தது தன்னுடைய முழு சரீரத்தை ஜீவன் முதலாவது அங்க கொடுத்துட்டதை நம்ம வந்து பாக்குறோம், அர்ப்பணிச்சிட்டார். ஆனா எதை அவர் கொடுக்கலன்னா அவருடைய ஆவிக்குரிய வகையில இருக்கக்கூடிய எதையும் அவர் கொடுக்கல. ஏன்னா இது ஏழாம் தூதன் ரொம்ப கோடிட்டு காமிக்கிறார். சோ ஏன் இது கோடிட்டு காமிக்கிறார்னா அநேக நேரத்தில் இதுக்கு இன்னொரு வகையில் என்ன சொல்றாருன்னா புது சிருஷ்டியை அவர் வந்து தன்னுடைய பழசத்தான் என்ன பண்ணிட்டார், தியாகமாக அங்க ஒப்பு கொடுத்தார். ஆனா புது சிருஷ்டியை அவர் என்ன பண்ணல, ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கல. அப்ப நம்ம ஜீவ பலியா ஒப்பு கொடுக்க வேண்டியது எதைத்தான், பழையசுதான் இல்லைங்களா, பழைய மனுஷனு தான், அவனுடைய ஆசைகளை செய்களை தான் நம்ம என்ன பண்ணணும், பலியாக்கணும். ஆனா புது சிஷ்டினுடைய எதையுமே நம்ம என்ன பண்ணக்கூடாது. ஏன்னா இது ரொம்ப தெளிவு நமக்குள்ள இருக்கணும். நிறைய நேரத்தில் இது நமக்கு தெரியறதில்ல, நம்ம இது கூடவே சேர்ந்து செய்திருவோம். நம்ம சகோதர சகோதரிகளுக்கு இது நம்ம செய்யணும், பலியா கொடுக்கணுமே சொல்லிட்டு சில நேரத்தில் ஆவிக்குரிய ரீதியில நம்ம செய்ய வேண்டிய காரியங்களை கூட பலியா கொடுத்துடும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா இப்போ ஒரு அடிப்படையில் ஒருவேளை இங்க நம்ம கூடைகைக்கு வரணும், சோ இது தேவ சமூகத்துல நமக்கு வாரத்தில் ஒரு நாள் கிடைக்கிற ஒரு மேபுரம் ஆசீர்வாதம், சோ இது நம்ம பெற்றுக்கொள்ளணும், இது நம்முடைய புது சிருஷ்டி வளர்வதற்கான இது ஒரு அருமையான சந்தர்ப்பம், ஒரு காலம், இது நம்ம இது செய்யணும்னு சொல்லி நம்ம சிந்திக்கும் போது இதே சமயத்துல ஒரு சகோதருக்கு ஏதாவது செய்யணும்னு சொன்னா நம்ம எதை முடிவு பண்ணோம், ஒருவேளை இது விட்டுட்டு சகோதருக்காக அதை செய்யணும்னு போனா அது என்ன ஆயிடும், புது சிருஷ்டியை பலி கொடுக்கிறது. இது தேவன் விரும்புறது இல்ல. சோ இது ரொம்ப முக்கியமா, இது நான் சும்மா ஒரு அடிப்படை உதாரணம், இது நிறைய விஷயங்கள் நீங்க சிந்திக்கலாம், இதை நீங்க மையமா வச்சுட்டு நிறைய சிந்திக்கலாம். அப்போ நம்ம வாழ்க்கையில புது சிருஷ்டியினுடைய வளர்ச்சிக்கு ஏதுவான விஷயங்களை எப்போதும் நம்ம என்ன பண்ணிடவே கூடாது, பலியாக கொடுத்துடவே கூடாது. சோ பழைய மனுஷனத்தை நம்ம என்ன பண்ணோம், பலிபீடத்தில் கொண்டு போய் அங்க வைக்கணும். சோ அது ரொம்ப நம்ம சிந்திக்கணும் சகோதர சகோதரிகளே, ரொம்ப முக்கியமான விஷயம் இது. சோ அப்படி செய்யாம விட்டோம்னா ரொம்ப கஷ்டமாயிடும் நமக்கு. புது சிருஷ்டி நம்ம பலியா கொடுத்துட்டோம்னா அதுக்கு மேல அப்ப ஒண்ணுமே சொல்றதுக்கு இல்ல. ஏன்னா புது சிருஷ்டி நாளுக்கு நாள் கர்த்தருடைய கிருபையில அவருடைய அன்புல அவர்கிட்ட இருந்து வரக்கூடிய ஞானத்துல ஒரு ஒரு நாளும் அது பெருகணும். சோ இதுதான் புது சிருஷ்டிக்கு உண்டானது. ஆனா பழைய சிருஷ்டிக்கு அது இல்ல, பழைய சிருஷ்டி ஒரு ஒரு நாளும் அது அப்படியே டவுன் ஆயிட்டே போகணும், அது ரொம்ப முக்கியம். அப்ப கர்த்தரேசு அதுதான் செய்துட்டார் சகோதர சகோதரிகளே. அப்போ இந்த விஷயம் கொஞ்சம் கிளாரிட்டி வேணும், அதுக்காக இது நம்ம சொல்றோம். அப்போ கர்த்தர் போல நம்ம கூட கண்டிப்பா நம்ம வாழ்க்கையை பிற்க கொடுக்கணும். கர்த்தர் போல நாம எந்த விதத்துல பிற்க கொடுக்கிறது, சோ இதுல ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை அங்க சகோதர் கொடுக்கறாங்க. அவர் பலியாக கொடுத்தது நம்ம ஏற்கனவே கேட்டதுதான், அவருக்கு உரியது. ஆனா எப்படிப்பட்டது அப்படின்னா ஜீவனுக்குரியது. எப்படிப்பட்ட ஜீவனுக்குரியதுன்னா நித்திய நித்தியம் காலமா வாழ்ந்து கொண்டே இருப்பது. கர்த்தர் இயேசுக்கு இந்த ஜீவன் அப்படிப்பட்ட ஜீவன். இன்னைக்கு நீங்க நாமோ கொடுக்கறது அப்படி இல்லை, இது வந்து என்றென்றைக்கும் வாழ்ந்து கொண்டே இருக்கிறத நம்ம கொடுக்கல. இது இன்னைக்கு நம்ம கொடுக்கலனாலும் என்னைக்கா ஒரு நாள் என்ன ஆயிடும், ஆட்டோமேட்டிக் அது இல்லாம போயிடும், அவ்வளவுதான். ஆனா கர்த்தருக்கு அப்படி இல்ல, அவர் அதை செய்யலனாலும் என்ன ஆயிட்டே இருப்பார், அவர் எப்போதும் அவர் வாழ்ந்து கொண்டே இருப்பார். அப்போ இங்க கர்த்தர் இயேசு கொடுத்தது என்ன சொல்றாருன்னா அவருடைய வாழும் உரிமையை, அதுதான் அங்க கர்த்தர் இயேசு அங்க தியாகமாக கொடுத்திருக்கிறார். அதுக்கு ஆங்கிலத்தில் ஒரு அருமையான வார்த்தை கொடுக்கறாங்க, ஹியூமனிட்டி. அப்படின்னா ஒரு மனுஷனுக்கு ஒரு நியாயமான சில உரிமைகள் இருக்கு, அந்த உரிமைகளை அவங்க பயன்படுத்தினா அது எந்த விதத்திலும் தவறே கிடையவே கிடையாது. அப்படிப்பட்ட உரிமையை கர்த்தர் இயேசு அவங்க தன்னுடைய சகோதரர்களுக்காக கொடுத்துட்டார். சோ இதுக்கு மேல அது நம்ம ஒண்ணுமே சொல்ல முடியாது. பாருங்க, அப்போ நம்ம கூட அது சிந்திக்கணும், பலியா கொடுக்கிற விஷயத்துல இந்த அளவுக்கு நம்ம சிந்திச்சு செய்யணும் சகோதர சகோதரிகளே. சோ இப்போ இந்த பலியா கொடுக்கிற இந்த விஷயத்துல ரொம்ப முக்கியமா நம்ம சிந்திக்க வேண்டியது என்னன்னா, ஏன்னா நம்ம பலியா கொடுக்கறதுக்கு நம்ம எல்லாருமே ரெடியா இருக்கிறோம். ஏன்னா வசனம் நம்ம நல்லா புரிஞ்சுட்டுக்கிறோம், நம்மை நம்ம அப்படி ஒப்பு கொடுத்தாதான் கர்த்தர் கூட ஆளுகையில உட்கார முடியும், அந்த சுபாவத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இது நம்ம நல்லா அறிந்திருக்கிறதுனால நம்ம எல்லாருமே பலி செலுத்துவதற்கு ரெடி. என்ன செய்யணும்? சரி, நான் செய்யறேன், செஞ்சிடுவோம். ஆனா சிந்திக்க வேண்டியது என்ன, இந்த பலி செலுத்தும் போது அதுதான் ரொம்ப முக்கியம். அப்போ இந்த ஒரு கர்த்தருடைய சரீரம், அது பலியா கொடுக்கப்பட்ட சரீரம், பிற்க கொடுக்கப்பட்ட அந்த சரீரம், அதுக்கு மாதிரியாக அப்பம் இருக்கு. அவர் சிந்தின அந்த ரத்தத்துக்கு மாதிரியாக திராட்சை ரசம் இருக்கு. இதுல ஒரு அருமையான அடையாளம் அங்க வச்சிருக்கிறார். நம்ம பலியாக நம்மை ஒப்பு கொடுப்பதில் எப்படிப்பட்ட சிந்தையோட நம்மை பலியாக ஒப்பு கொடுக்கணும், அதுதான் ரொம்ப ஆழமா சிந்திக்கணும். ஏன்னா பலியா கொடுக்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்ல, பெரிய விஷயம்தான். ஆனா அது கொடுத்துட்டு அதுக்கு மேல இன்னொரு பெரிய விஷயம் இருக்கு, அதுதான் சிந்திக்கணும். அப்படின்னா இந்த ஒன்னு செஞ்சா இன்னும் அதுக்கு மேல இருக்கு, இன்னும் அதுக்கு மேல இருக்கு, இன்னும் அதுக்கு மேல உயர்வு. சோ அந்த உயர்வு ஒன்னொன்னு நம்ம சிந்திக்கணும், அதுதான். அப்ப பலி கொடுக்கறது உண்மையிலேயே பெரிய விஷயம்தான். ஆனா அந்த பலியை நம்ம கொடுக்கும்போது நம்ம சிந்தையில இருக்க வேண்டிய மிக முக்கியமான சிந்தை ஒரு அடையாளத்துல வச்சிருக்கிறார், அந்த அப்பம் மற்றும் திராட்சை ரசத்துல. சோ அது எப்படி இருந்துச்சு அப்படின்னா பாருங்க, இப்ப ஒரு அப்பம் அது தயார் ஆகணும்னா எப்படி ஆகும்? ஒரு அப்பம் அநேக கோதுமை மணிகள் அப்பம், அப்பம் எப்படி தயாராகுது? அநேக கோதுமை மணிகள், அந்த கோதுமை மணிகள் ஒன்னு சேர்ந்து நொறுக்கப்பட்டு அது அப்படியே பவுடர் ஆயிட்டு அதுக்கப்புறம் அது தண்ணியை ஊத்தி நல்லா பிசைஞ்சு அதுக்கப்புறம் தட்டி அப்படியே சூடு பண்ணி எடுத்துட்டா ஒரு அப்பமாக வந்துருது. அடுத்தது திராட்சை ரசம், அநேக திராட்சை பழங்கள், ஒரு கொத்துல அல்லது பல கொத்துல இருக்கிற பல கிளைகள் இருக்கிற திராட்சை பழங்கள், அவைகள் எல்லாமே ஒண்ணுல போட்டு என்ன பண்றோம், அப்படியே நசுக்கி அதிலிருந்து பிழிஞ்செடுக்கிறது தான் ரசம் நம்ம பார்க்கிறோம். இதுல என்ன இருக்குது அடையாளம், இதுல நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் பாருங்க. இப்ப இந்த அப்பம் அது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தா கோதுமை மணியா இருந்துச்சு, இப்ப அதுல ஒருவேளை நம்ம ஒரு சிவப்பு கலர் ஒரு கோதுமையா இருக்கணும் வச்சுக்கோங்களேன், நல்லா கிரைண்ட் ஆனதுக்கு அப்புறம் அப்பம் ஆயிட்டதுக்கு அப்புறம் அந்த அப்பத்துல இந்த சிவப்பு மணி எந்த இடத்துல இருக்குதுன்னு நம்ம யார் அடையாளம் காமிக்க முடியும்? ஒருத்தரால் அடையாளம் காண்பிக்கவே முடியாது. இதுல என்ன அடையாளம் இருக்குன்னா பாருங்க, இப்போ இந்த பாடுபடுவதில் ஒரு முக்கியமான அடையாளம் நம்முடைய உருவம், அதாவது அந்த நம்ம அந்த கோதுமை மணி பார்க்கும்போது அந்த கோதுமை மணியினுடைய உருவம் என்ன ஆயிடுது, காணாமல் போயிடுது. அதனுடைய உருவம் டோட்டல் அவுட் ஆகலதான் முடிஞ்சிச்சு. அது போல நம்ம ஏறெடுக்கிற பலியில சகோதர சகோதரிகளுக்காக நம்ம செய்கிற ஊழியத்துல நம்ம என்ன ஆயிடணும், நம்மன்னு சொல்லும் போது அங்க என்ன குறிக்குது, அந்த இமேஜ், நமக்குன்னு ஒரு இமேஜ் நம்ம சொல்லணும். என்னுடைய இமேஜ் நான் விட்டுக் கொடுக்கவே மாட்டேன்னு சொல்லுவோம் இல்லைங்களா. அதாவது ஒரு வார்த்தையில சொல்லணும்னா தனித்தன்மை, ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு தனித்தன்மை இருக்கு இல்லைங்களா. ஒரு சகோதரர் ஏ அப்படின்னு இருந்தா அவருக்குன்னு ஒரு தனித்தன்மை இருக்கு, அது சொன்னாவே அவர் தான் நமக்கு ஞாபகம் வரும், ரொம்ப தெளிவா புரிஞ்சிடுவோம் நம்ம. சோ அது போலதான் ஒரு ஒரு சகோதரர்களுக்கும் ஒரு ஒரு தனித்தன்மை இருக்கு, ஒரு ஒரு அங்கத்துக்கும் ஒரு தனித்தன்மை இருக்கு. ஆனா அவர்கள் இன்னொரு அங்கத்துக்காக தங்களை முழுவதுமாக ஒப்புக் கொடுக்கும் போது அந்த தனித்தன்மை என்ன ஆயிடும், நாம செய்துட்டோங்கிற அந்த சூடு ஒரு துளி கூட அங்க இருக்கவே கூடாது. அங்க யாருடைய இமேஜ் மாத்திரம் இருக்கணும் அல்லது யாருடைய தனித்தன்மை மாத்திரம் விளங்கணும், யாருடைய தனித்தன்மை விளங்கணும், கர்த்தர் இயேசுவுடைய தனித்தன்மை, அந்த புது சிஷ்டனுடைய தனித்தன்மை. சோ இதுதான் அங்க விளங்கணும், கர்த்தருடைய தனித்தன்மை மாத்திரமே அங்க விளங்கணும், அவர் மாத்திரமே அங்க பிரதிபலிக்கப்படணும். சோ அது அப்போஸ்தலருடைய வாழ்க்கையில நம்ம நல்லா பார்க்கலாம், அவங்க எவ்வளவு அனுபவம் வாங்கிட்டாங்க. ஆனா அப்போஸ்தலர்களை பார்த்துட்டு குறிப்பா அப்போஸ்தல் பேதுரு யோவான் யாக்கோபு எல்லாம் பார்த்துட்டு அந்த பல தேசத்திலிருந்து வந்த ஜனங்கள் என்ன சொல்லல அவங்கள பார்த்து, ஆனா இவரு பேதுருவாச்சே, இவரு யோவான் ஆச்சே, இவரு யாக்கோபாச்சே அப்படி சொல்லல. அவங்கள பார்த்த மற்றவங்கள என்னதான் சொல்லிட்டாங்க, ஐயா இவரு இவங்களை பார்த்தா கிறிஸ்தவ கிறிஸ்தவர்கள் போல தெரியுது, கிறிஸ்தவ போல தெரியுது அப்படித்தான் அவங்க சொல்லிட்டாங்க இல்லைங்களா. அப்படித்தான் பெயர் வந்துச்சு. அப்ப அவங்களுடைய அந்த பலியின் ஜீவியத்துல அவங்க செய்த ஊழியத்துல இப்ப அவங்க என்ன ஆயிட்டாங்க, காணாம போயிட்டாங்க. இப்ப ஒரு வேளை அப்போஸ்தல் பேதுரு செஞ்சா எப்படி இருக்கும், யோவான் செஞ்சா எப்படி இருக்கும், யாக்கோபு செஞ்சா எப்படி இருக்கும், அதெல்லாம் அங்க காணும். அதெல்லாம் கர்த்தர் செஞ்சா எப்படி இருக்கும்? அப்படித்தான் அவங்க முன்னாடி அங்க இருக்கிற ஜனங்கள் முன்னாடி அழகாக பளிச்சுன்னு காண்பிச்சாங்க. சோ அப்ப இந்த பலி செலுத்துகிற விஷயத்துல ரொம்ப சிந்திக்க வேண்டியது சகோதர சகோதரிகளே இந்த விஷயம். சோ முழுவதும் நம்ம உரு தெரியாம போயிடணும், அவ்வளவுதான் போயிடணும். நம்ம அங்க காணப்படவே கூடாது. கர்த்தருடைய அந்த சாயல் மாத்திரமே அங்க காணப்படணும். அதே போலதான் அந்த திராட்சை ரசம் கூட, அது பிழையப்பட்டு ஒரு கப்பல் எடுத்ததுக்கு அப்புறம் அது எந்த பழத்தினுடைய ரசம் இது தெரியாது. அப்படின்னா அந்த பழம் என்னாச்சு? எவ்வளவு அழகா இருக்கு பறிக்கும் போது, ஆனா பிழையப்பட்டதுக்கு அப்புறம் அதனுடைய உருவம் என்னதுன்னு காணாம போயிடுது, அவ்வளவுதான் போச்சு. சோ இது நமக்கு ஒரு அருமையான அடையாளம் அங்க வச்சிருக்கிறார். அப்ப நம்ம பலியாக நம்ம ஒப்பு கொடுக்கும் போது நம்ம சிந்திக்கணும், நம்ம வாழ்க்கையில நம்ம செய்கிற அந்த பலிகள்ல நம்முடைய இமேஜ் அங்க வரவே கூடாது, நம்முடைய தனித்தன்மை அங்க விளங்கவே கூடாது. சோ அது ரொம்ப சிந்திக்கணும். ரொம்ப கஷ்டம், இது ரொம்பவே கஷ்டம். உண்மையிலேயே இது சொல்றதுக்கு எளிமையா இருக்கலாம், ஆனா முடியாதது இல்ல. இது நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் அந்த பயிற்சி அந்த சிந்தனை உருமாற்றம் அடைய 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 அது கண்டிப்பா ஒரு பூர்ணத்துக்கு வரும். அப்ப கர்த்தரேசா ஒரு பூர்ணத்திலிருந்தே ஆரம்பிச்சதுனால அதை அவர் அழகா பண்ணிட்டார். சீஷர்கள் அதுல இருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கடைசியில அவங்களும் அப்படியே ஆயிட்டாங்க. அது போல நம்மளால முடியும், அதுதான் கர்த்தர் நமக்கு இந்த வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். ஆனா சிந்திக்கணும், நம்ம செய்யும் போது நம்முடைய சிந்தை இல்ல. சோ இது போயிடணும், அவ்வளவுதான். ஆனா கர்த்தருடைய அந்த சாயல் மாத்திரமே நம்ம பிரதிபலிக்கிறவர்களாக அங்க இருக்கணும் சகோதர சகோதரிகளே, அதுதான் முக்கியம். ஏன்னா இந்த சரீர அங்கங்கள் கர்த்தருடைய சரீரத்துல போயிட்டு அவங்க ஒன்னா ஆயிட்டதுக்கு அப்புறம் அந்த சரீரம் எப்படித்தான் பார்க்கப்படும், அந்த சரீரம் எப்படித்தான் பார்க்கப்படும்? இப்போ 12 அப்போஸ்தலர்கள் இருக்கிறாங்க, நட்சத்திரங்கள் 7 இருக்கிறாங்க, மற்ற இந்த இவ்வளவு காலப்பகுதியில எவ்வளவோ பரிசுத்தவான்கள் அந்த சரீரத்தில் ஒரு அங்கமாக மாற்றப்பட்டிருக்கிறாங்க. கடைசியா பார்க்கும்போது 144,000 அங்கங்கள் இருப்பாங்க. ஆனா அந்த சரீரம் எப்படித்தான் பார்க்க முடியும்? சபை இல்ல, கிறிஸ்துவனுடைய ஒரே சரீரம், அவ்வளவுதான். அங்க வேற யாரும் தெரிய மாட்டாங்க. சோ இந்த சிந்தையுடையவர்கள் தான் அந்த சரீரத்துல ஒரு அங்கம் வகிக்க முடியும் சகோதர சகோதரிகளே. சோ இது நம்முடைய வாழ்க்கையில நம்ம ரொம்ப பிரயாசப்பட்டா மாத்திரமே சோ இப்படிப்பட்ட நிலையை நம்ம அடைய முடியும். ஆனா பிரயாசம் எடுக்கணும், ரொம்ப கஷ்டம் இது, ரொம்ப கஷ்டத்திலே கஷ்டம், ஆனா எடுத்தே ஆக வேண்டியதே இருக்குதே சகோதர சகோதரிகளே. சோ இது போல கர்த்தரேசு நம்ம எடுக்கலாம். இப்ப கர்த்தரேசு அவருடைய வாழ்க்கையில அவரும் நொறுக்கப்பட்டார், அவரு போலதான் நம்ம அவரை பார்த்துதான் நொறுக்கப்படுறோம். இப்ப அவர் நொறுக்கப்பட்டார் இல்லைங்களா? ஏன்னா ஏசாயா 53 அதிகாரத்தில் நம்ம படிக்கிறோம். இப்ப அவர் நொறுக்கப்பட்டது கொஞ்சம் நம்ம படிக்கலாம். ஏசாயா 53 அதிகாரம் 2 சில வசனங்கள் நம்ம படிக்கலாம்.
இளம் கிளையை போலவும் வறண்ட நிலத்தில் இருந்து துளில் விடுகிற வேரை போலவும் அவருக்கு முன்பாக எழும்புகிறார். அவருக்கு அழகமில்லை சௌந்தர்யமில்லை. அவரை பார்க்கும் போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது.
பாருங்க, நாம் விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லா இருந்தது. நம்ம தான் இப்ப என்ன நினைச்சிட்டோம்னா, ஓ நம்ம தனித்தன்மையை நம்ம இழந்து யாருடைய தனித்தன்மையை நம்ம இப்ப விளங்க செய்யணும்? கிறிஸ்துவனுடைய தனித்தன்மையை நம்ம விளங்க செய்யணும். நம்ம அப்படித்தான் தெரிஞ்சோம், ஆனா அதுதான் செய்யணும். ஆனா இப்போ கர்த்தரேசு எப்படி பார்த்து எப்படி பண்ணிருக்கிறார்னா, இப்ப அவர் ஏறெடுத்த பலிகள் மூலம் அவர் அவருடைய தனித்தன்மை என்ன பண்ணல, காமிக்கல. என்ன ஆச்சரியம் இருக்குது பாருங்க, ரொம்ப பிரம்மாண்டமா இருக்குது நினைக்கிறதுக்கு. ஏன்னா அவருடைய சீசர்கள் அவருடைய தனித்தன்மையை கர்த்தருடைய தனித்தன்மையை விளங்க செய்யறாங்க, ஆனா கர்த்தரோ அவருடைய தனித்தன்மையை அவர் விளங்க செய்யவே இல்லை. ஏன்னா நம்ம மற்ற சுவிசேஷங்கள் புஸ்தகங்கள்ல படிக்கும் போது அவங்க அவர்கிட்ட வந்து மற்றவர்கள் கேள்வி கேட்கும் போது அவர் என்ன சொல்றார், இல்லப்பா இது என் பிதா எனக்கு கொடுத்தது, நான் உங்களுக்கு போதிக்கிறதெல்லாம் நான் யார் இடத்துல இருந்து பெற்றுக்கொண்டேன். பாருங்க, அந்த 4 சுவிசேஷங்கள்ல அவர் யார பத்தி பேசவே இல்லை, தன்னுடைய தனித்தன்மை பத்தி அங்க பேசவே இல்லை. எவ்வளவு அற்புதங்கள் செய்துட்டாரு, அடையாளங்கள் காண்பிக்கிறாரு. சோ அதுக்கு மேல தன்னுடைய சகோதரர்களுக்காக எவ்வளவு பாடுகள் பட்டுட்டாரு, ஆனா அங்க அவருடைய தனித்தன்மையை அவர் என்ன பண்ணல, விளங்க செய்யவே இல்லை. பாருங்க, லிட்டரலாவே அவரு அடைந்த அந்த மாற்றங்கள் நமக்கு தெரியுது, படிக்கலாம்.
அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாய் இருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்துக் கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டு இருந்தார், அவரை எண்ணாமல் போனோம்.
இப்படியே நம்ம படிச்சுட்டே இருந்துட்டோம்னா கடைசியில 10 வசனம் படிக்கலாமா,
கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார்.
பாருங்க, அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார், நொறுக்க சித்தமாகி. அப்படின்னா இப்ப கர்த்தர் கூட என்ன ஆயிட்டாரு, உருக்குழிஞ்சு போயிட்டார், அவரு கூட நொறுக்கப்பட்டுட்டார், பாடுகளுக்குள்ள உட்படுத்தப்பட்டு நொறுக்கப்பட்டுட்டார். இப்போ அவரு எதை இழந்துட்டாரு,
அந்த தனித்தன்மை.
பாருங்க, இது நமக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இது அப்போஸ்தலர் பேதுரு நமக்கு காமிக்கிறார். நம்ம படிக்கலாம் 2 பேதுரு 21
எதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார்.
பாருங்க, இதற்காகவே நீங்க அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. கர்த்தர் இயேசு என்ன பண்ணிருக்கிறார்,
உங்களுக்காக
பாடுபட்டு. இப்போ நாம அவருக்காக அவருடைய சரீர அங்கங்களுக்காக பாடுபட்டு நம்முடைய தனித்தன்மையை நம்ம இழக்கிறோம். ஆனா கர்த்தரேசன் என்ன பண்ணிருக்கிறாருன்னா, அவரு சரீரமாகிய சபைக்காக பாடுபட்டதன் மூலம் அவர் அவருடைய தனித்தன்மையை என்ன பண்ணிட்டாரு, இழந்துட்டார். இழந்துட்டு தொடர்ந்து வாசிங்க,
அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயில் வஞ்சனை காணப்படவும் இல்லை. அவர் வையப்படும் போது பதில் வையாமலும் பாடுபடும் போது பயமுறுத்தாமலும் நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவி.
இப்ப யாரு பிரதி பலிச்சிட்டார், அவரு
பிதா.
கர்த்தர் இயேசு யாரை பிரதி பலிச்சிட்டார்,
பிதா, தேவனே.
பாருங்க, இப்போ அவரு அவருடைய தனித்தன்மை என்ன ஆயிட்டார், என்ன பண்ணிட்டார், இழந்துட்டார். பாருங்க, ஏன்னா ஒரு பிரம்மாண்டம் கர்த்தர்கிட்ட நம்ம பாக்குறோம். பாருங்க, உண்மையிலேயே அவரு சரீரமாக சபைக்கு செய்ய வேண்டியது இருந்துச்சு, ஆனா அதுல அவரு சபைக்கு ஒரு மாதிரியா, நீங்கெல்லாம் என்னுடைய தனித்தன்மையை நீங்க விளங்க செய்யணும், ஆனா நான் என்ன பண்ண போறது இல்ல, நான் என்னுடைய தனித்தன்மையை நான் விளங்க செய்ய போறது இல்ல, நீங்க தான் என்னுடைய தனித்தன்மையை இப்ப விளங்க செய்ய போறீங்க, காண்பிக்க போறீங்க உங்களுடைய தனித்தன்மையை இழந்து. ஆனா நான் என்ன பண்ண போறது இல்ல, நான் இது போல நொறுக்கப்பட்டு பாடுபட்டு என்னுடைய தனித்தன்மையை நான் இழந்துட்டு போறேன். எழுந்துட்டு இப்ப யாருடைய தனித்தன்மையை நான் காமிக்க போறேன், பிதாவுடைய. என்ன அருமையான ஒரு சிந்தை கர்த்தருக்குள்ள இருந்திருக்கு பாருங்க. அவர் முழுக்க தன்னை எழுந்துட்டு தேவனுடைய அன்பை அவரு அங்க பிரதிபலிக்கிறத நம்ம பாக்குறோம். சகோதர சகோதரிகளே, ரொம்ப ஆச்சரியமா இருக்குது இந்த விஷயம். கர்த்தர் செய்துட்டா இந்த விஷயம் நம்ம ரொம்ப இது தியானத்துக்குள்ள கொண்டு போகும் போது இது ஆழமா புரியும். இது நம்ம வார்த்தைகளில இது புரிய வைக்க முடியாது, பட் உணரணும் அதை எந்த அளவுக்கு அதை கர்த்தர் செஞ்சுட்டுக்கணும். பாருங்க, அப்ப அவருடைய பாடுபட்டதுல எந்த அளவுக்கு தன்னுடைய தனித்தன்மையை அவரு அங்க விட்டு கொடுத்திருக்கிறத நம்ம பார்க்க முடியுது சகோதர சகோதரிகளே. சோ அந்த உரு தெரியாமல் அவரு தன்னை ஆக்கி கொண்டார், லிட்டரலாவே பண்ணிட்டு. சோ நெக்ஸ்ட், இப்போ இதெல்லாம் நம்ம சிந்திக்கிறோம். கர்த்தருடைய அந்த நினைவு கூறுதல் நாளில இவ்வளோ விஷயங்கள் கர்த்தர் செய்துட்ட தியாகம், அதுல நமக்கு இருக்கிற பங்கு குறிச்சு நம்ம என்ன பண்றோம், மாறி 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 அநேக கோணங்களில இந்த விஷயம் எல்லாம் நம்ம தியானிக்கிறோம் கர்த்தர் கிருபையில. ஆனா ரொம்ப அதிகம் நம்ம கவனத்தில் கொண்டு போகாத ஒரு விஷயம் இருக்கு. அது ஒருவேளை நேச்சுரலாவே அப்படி இருக்குதுன்னு நம்ம சொல்ல முடியாது. நம்ம வெளியே காண்பிக்கிறது இல்லை அப்படின்னு ஒரு வேளை சொல்லிக்கலாம், ஒருவேளை தெரியாம கூட இருக்கலாம், தெரியாது. அது ஒருத்தருக்கு தான் அந்த நிலை தெரியும். சோ இதெல்லாம் நம்ம தியானிச்சாலும், ஆனா முக்கியமா நம்ம விட்டுறது எது, கர்த்தர் பத்தி தியானிக்கிறோம், அவருடைய பாடுகள் பத்தி தியானிக்கிறோம், நமக்கு இருக்கிற பங்கு பத்தி தியானிக்கிறோம், நம்ம அதுல செய்ய வேண்டிய உச்சபட்ச சில அடையாளங்கள் எல்லாம் இருக்குது, உண்மை இருக்குது, அதெல்லாம் தியானிக்கிறோம். ஆனா எதை விட்டுருவோம், எதை குறிச்சு சிந்திக்கிறத விட்டுருவோம், யாரை குறிச்சு சிந்திக்கிறத விட்டுறோம், இத்தனைக்கும் காரண கர்த்தர் யார் தெரியுங்களா, பிதாவாகிய தேவன். சகோதர சகோதரிகளே, சிந்திச்சு பார்க்கணும். கர்த்தருடைய பலியை குறிச்சு எவ்வளோ உன்னதமா பேசுறோம், அதுல நமக்கு இருக்கிற அந்த பங்கு குறிச்சு எவ்வளோ சீரியஸா நம்ம சிந்திக்கிறோம். ஆனா நம்ம சிந்திக்கணும் சகோதர சகோதரிகளே, இது எல்லாத்துக்கும் மேல சிந்திக்கணும், அவ்வளவுதான் நம்ம சொல்ல முடியும் இல்லைங்களா. சோ அந்த பிதாவுடைய அந்த ஒரு மாபெரும் அந்த அன்பு குணம் நம்ம கொஞ்சம் சிந்திக்கணும், ரொம்ப முக்கியம் சகோதர சகோதரிகளே. ஏன்னா ஒரு வசனம் படிக்கலாம், யோவான் 3:16.
தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார்.
இவ்வளவாய் அன்பு கூர்ந்தவரை நம்ம அதிகம் தியானத்தை கொண்டு போறதே இல்லை. இந்த நேரத்தில் சிந்திக்கணும் சகோதர சகோதரிகளே, கர்த்தருடைய அன்பு இவ்வளவா இருக்குதுன்னு நம்ம தியானிச்சோம். எவ்வளோ செய்யணும் தியானிச்சோம், அவர் எவ்வளோ பண்ணிட்டார் தியானிச்சோம், உண்மைதான். பட் ஆனா அதுல ரொம்ப இன்னும் நம்ம அதிகபட்சம் போய் நம்ம சிந்திக்கணும் நம்முடைய அன்பு தகப்பன் குறிச்சு. எல்லாரு காட்டிலும் இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். அந்த வசனம் நம்ம படிக்கும் போது இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார், ரொம்ப எளிமையா படிக்கிற வார்த்தை இல்ல அது. அந்த இவ்வளவாய்ங்கிற அந்த வார்த்தை உண்மையிலேயே நம்ம பிதாவுடைய அன்பு எவ்வளவாய் நம்ம புரிஞ்சிருக்கிறோமோ அந்த அளவுக்கு அந்த இவ்வளவாய் வார்த்தை நம்ம என்ன பண்ணுவோம், அந்த அளவுக்கு நம்ம விரிச்சிடுவோம். இவ்வளவாய் நம்ம ஈஸியா சொல்லிட்டோம்னா நம்ம அவ்வளவுதான் புரிஞ்சிருக்கிறோம், அவ்வளவாய் தான் நம்ம புரிஞ்சிருக்கிறோம். இவ்வளவாய் நம்ம அது உணர்ந்துட்டோம்னா இவ்வளவாய் அப்படி சொல்றதுக்கு மனசே வராது. ஏன்னா அது அப்பேற்பட்ட வார்த்தை சகோதர சகோதரிகளே. ஏன்னா யோவான் அதை எழுதுறான்னா சாதாரணமா அவர் எழுதல. ஏன்னா அவரு வந்துட்டு நமக்கு நல்லா தெரியும் அன்பின் சீசன் நம்ம பாக்குறோம் இல்லைங்களா. அப்போ கர்த்தருடைய அன்பு அவர் எவ்வளோ உணர்ந்துட்டு அதுல பிதாவுடைய அன்பை பத்தி அவர் அதிகம் உணர்ந்தாங்க எழுதுறாரு. ஏன்னா நிருபங்கள்லாம் எழுதும் போது அவ்வளோ அருமையா எழுதுறாரு அந்த அன்பு பத்தி பாருங்க. அதனாலதான் அந்த வார்த்தையை இவ்வளவா அன்பு கூர்ந்தார், வேற யாரும் அந்த வார்த்தை எழுதல. மற்ற சுவிசேஷங்கள்ல நீங்க இந்த வார்த்தை பார்க்கவே முடியாது. பாருங்க அதனுடைய அந்த வசனத்தினுடைய ஆழமேனா பொதுவா கிறிஸ்தவர்கள் தங்களுடைய குழந்தைங்களுக்கு இந்த வசனம் தான் முதல்ல சொல்லிக் கொடுப்பாங்க. எனக்கெல்லாம் என்னுடைய தகப்பன் அப்படித்தான் சொல்லிக் கொடுத்தாங்க. ஸ்கூல்ல எல்லாம் கிறிஸ்டியன் ஸ்கூல்ல இருந்தா ஒருவேளை இதுதான் முதல்ல சொல்லிக் கொடுப்பாங்க. அதை ரொம்ப சிம்பிளா சொல்லிக் கொடுத்துறாங்க. ஆனா அது ஓரளவுக்கு புரிஞ்சுதான் அவங்க சொல்லிக் கொடுக்குறாங்க. ஆனா இன்னைக்கு புது சிஸ்டைகளாக நம்ம சிந்திக்கணும். சோ இந்த நேரத்துல கர்த்தருடைய அந்த அன்பு, அவருடைய பாடுகள், அவருடைய வேதனைகள் எல்லாம் உணர்கிற இந்த நேரத்துல இத்தனையும் பார்த்துட்டு பிதாவாகிய தேவன் இருக்கிறாருன்னா இவர் எல்லாம் சரீரத்துல வாங்கிட்டார். நம்ம எல்லாம் வாங்கிட்டுக்கிறோம் வேறு வேறு விதத்துல. ஆனா இந்த ஒட்டுமொத்த வேதனை யார் வாங்கிட்டு இருக்கிறாங்க? 144,000 பேருடைய வேதனை கர்த்தர் இயேசு வாங்குறார். கஷ்டமெல்லாம் அவர் வாங்கிட்டார். உங்கள் நுகத்தை, உங்க பாரத்தை, என் நுகத்தை நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க, உங்க பாரத்தை என் மேல வச்சுடுங்க சொல்லிட்டாருங்க. ஆனா இத்தனை பேருத்துடைய பாரத்தை கஷ்டத்தை யார் வாங்கிட்டு இருக்கிறாங்க? பிதாவாகிய தேவன். சிந்திக்கணும் சகோதர சகோதரிகளே. விசேஷமாக இந்த ஒரு நேரத்துல பிதாவாகிய தேவனுடைய அந்த தியாக அன்பு நம்ம கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். அவருக்கு நம்முடைய உள்ளத்துல அவ்வளோ நன்றி சொல்லணும், ரொம்ப நன்றி சொல்லணும். ரொம்ப முக்கியம், ரொம்ப சகோதர சகோதரிகள் ரொம்ப முக்கியம் சிந்திக்கணும் நம்ம. ஏன்னா அத்தனைக்கும் அவர் தான் காரணகர்த்தாவாக அங்க இருக்கிறார். ஆனா பாருங்க, இப்போ சபை பலி எடுக்கணும், அதுல அவங்களுடைய தனித்தன்மையை அவங்க இழந்துடணும். கர்த்தர் தன்னை பலியாக கொடுத்தார், அவர் தன்னுடைய தனித்தன்மையை இழந்துடணும். சபை தன்னுடைய தனித்தன்மையை இழந்து கர்த்தரை பிரதிபலிக்கணும். கர்த்தர் தன்னுடைய தனித்தன்மையை இழந்து அவர் என்ன பண்றார்? பிதாவாகிய தேவனை அங்க பிரதிபலிக்கிறார். இப்ப பிதாவாகிய தேவன் அவருடைய அந்த தியாக அன்பு பத்தி அவர் செய்துட்ட இந்த காரியங்கள் பத்தி பாருங்க. சபையை செய்ய வேண்டியது வசனத்தில் இருக்கு, கர்த்தர் இயேசு செஞ்சது வசனத்தில் இருக்கு. ஆனா பிதாவாகிய தேவன் இத்தனையும் அவரு வாங்கிட்டுக்கிறாருன்னா அதை பத்தி நீங்க பைபிள் எங்கேயாவது சொல்ல முடியுமா? இவ்வளோ பாடுகள் அவர் வாங்கிட்டு, ஆனா நான் இவ்வளோ வாங்குறேன் அப்படின்னு எங்கேயாவது ஒரு இடத்துல அவர் பத்தி அவர் பேசுறாரா? இது என்ன ஆச்சரியம் இருக்குது பாருங்க. ஒரு இடத்துல கூட பிதாவாகிய தேவன் நான் இவ்வளோ உபத்திரம் வாங்கிட்டுக்கிறேன், என்னுடைய அன்பு மகனுடைய வேதனையை நான் வாங்குறேன், சபை உங்களுடைய வேதனைகள் நான் வாங்கிட்டுறேன், எவ்வளோ உபத்திரவங்கள் உங்களோட எனக்கு எவ்வளோ இருக்குது. சோ அப்படி எங்கேயுமே அவருடைய தனித்தன்மை பத்தி அவர் என்ன பண்ணவே இல்லை. சில வசனங்கள் அவருடைய அன்பு பத்தி நம்ம பேசலாம். இப்ப நம்ம யோவான் படிச்சோம், நிருபங்கள்ல படிக்கலாம், மற்ற இன்னும் சில இடங்களில் அவருடைய அன்பு பத்தி இருக்குது. ஆனா அது படிக்கும் போது நம்ம புரிஞ்சுக்கணும் அந்த ஆவியில பிதாவுடைய அந்த தியாகம். நேரடியான வசனங்கள் இல்ல, ஆனா தியாகம் அந்த ஆவியில, அந்த வசனத்துல இருக்கிற ஆவியில நம்ம புரிஞ்சுக்கலாம். சோ அந்த அன்பு பத்தி இருக்குது, ஆனா அந்த தியாகத்தை பத்தி அந்த வசனங்களில் அந்த அன்பு பத்தி பேசுற வசனங்களில நம்ம அந்த ஆவியில தான் நம்ம அதெல்லாமே புரிந்து கொள்ள முடியும். ஆனா பிதாவாகிய தேவன் என்ன பண்ணல, என்ன ஆச்சரியம் இருக்கு பாருங்க. நம்ம இதுக்கு மேல எதுவுமே அந்த இடத்துல ஒரு வார்த்தை போடுறதுக்கு ஒண்ணுமே இல்லை, போடவே முடியாது, பேசவே முடியாது. பாருங்க இது எல்லாமே சகோதர சகோதரிகளே இதனால நம்ம கொஞ்சம் சிந்திக்கணும். பட் இதுல உயர்வா நம்ம இப்போ பிதாவாகிய தேவனுடைய அன்பு கொஞ்சம் நம்ம சிந்திச்சு பார்க்கணும். அது ரொம்ப நமக்கு பிரயோஜனமா இருக்கும். ஏன்னா கர்த்தர் நமக்கு காண்பிச்சுட்டு இருக்கிற ஒரு அருமையான மாடல் அது. அவர் அப்படித்தான் காண்பிச்சுட்டு போயிருக்கிறார். தன்னுடைய தனித்தன்மையை இழந்து முழுக்க முழுக்க பிதாவையே அங்க பிரதிபலிச்சுட்டு இருக்கிறார். நம்ம கூட அதுதான் அங்க செய்யணும். தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கும்போது கர்த்தரையும் பிதாவாகிய தேவனையும் நம்முடைய சிந்தையில கிரியைகளில மற்ற எல்லா விஷயத்திலையும் பிரதிபலிக்கிறவர்களாக, நம்முடைய தனித்தன்மையை இழந்து பிரதிபலிக்கிறவர்களாக நம்ம இருக்கணும். சகோதர சகோதரர்களே இந்த உச்சபட்சமான சிந்தை நாளுக்கு நாள் நமக்குள்ள வளரணும். இது இந்த சமயங்கள் மாத்திரமல்ல எப்போதுமே நமக்குள்ள இருக்க வேண்டிய மிக முக்கியமானதாக இருக்குது சகோதர சகோதரிகளே. சோ இது எல்லாமே இப்ப நம்ம அடிஷனலா என்ன பண்ணோம், இப்போ நிறைய விஷயங்களையும் நம்ம தியானிச்சிருக்கிறோம் கிறிஸ்துவ பத்தி சபையை பத்தி. சோ அடிஷனலா இப்போ நம்ம கொஞ்சம் சிந்திக்கணும், யார் பத்தி, பிதாவாகிய தேவன் பத்தி நம்ம சிந்திக்கணும். ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும் சகோதர சகோதரிகளே. அப்படின்னா அவரு சொல்லர்த்தமா இல்ல, ஆனா அது விஷயம் எல்லாம் நமக்கு நல்லா தெரியும், அதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். பட் இதெல்லாம் நம்ம சிந்திக்கிறவர்களாக இந்த இன்னும் இருக்கிற இந்த நாள் கடந்து போக வேண்டிய நாட்களை நம்ம கடந்து போகணும். இன்னும் எஞ்சிருக்கிற நாள் அந்த நாளுக்காக நம்ம இன்னும் அதிகபட்சம் 6 நாட்கள் மாத்திரமே நம்ம காத்திருக்க வேண்டியிருக்குது அந்த ஒரு பங்கை நம்ம செய்வதற்கு சகோதர சகோதரிகளே. ஆனா இந்த உணர்வுகளோட நம்ம செய்யும் போது கண்டிப்பா இந்த ஒரு கர்த்தருடைய நினைவு கூறுதல் நாள் இந்த ஒரு வருஷம் நமக்கு மிகவும் பெரிய ஒரு ஆசீர்வாதமான வருஷமா இருக்கும். இந்த உச்சபட்ச சிந்தனையோட நம்ம அதுல நம்ம பங்கு செய்துட்டோம்னா உண்மையிலேயே அது ஒரு பெரிய மேலான சிந்தையாக இருக்கும். தேவன் நிச்சயமா நம்மை ஆசீர்வதித்து அந்த ஒரு வாய்ப்பில பங்கிடும்படிக்கு நமக்கு உதவி செய்வாராக. பொறுமையோடு கேட்டு நம்ம யாவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.